வாசுதேவே பகவதி, வாசுதேவே பகவதி, பக்தியோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ஜயத் அகைதுகம். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ஜயத் அகைதுகம். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதன் காரணமாக ஒருவருக்கு உடனடியாக உன்னதமான அறிவும் உலக பற்றிலிருந்து விடுதலையும் கிடைக்கின்றது. பொருளுரை: பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டை உணர்ச்சி வசப்பட்ட செயல் என்று கருதுபவர்கள் யாகம், தர்மம், தவம், அறிவு, யோக சக்திகள் முதலான மற்ற தெய்வீக தன்னுணர்வில் பெறும் முறைகள் சாஸ்திரங்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன என்று வாதிக்கக்கூடும். பகவானின் பக்தி தொண்டு உயர்ந்த செயல்களை செய்ய முடியாதவர்களுக்காகவே உள்ளது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். பக்தி மார்க்கம் பொதுவாக சூத்திரர்கள், வைசியர்கள் மற்றும் புத்தியில் தாழ்ந்த பெண்கள் ஆகியோருக்கு உரியது என்று கூறப்படுகின்றது. ஆனால் அது உண்மையான கருத்தல்ல. எல்லா விதமான தெய்வீக செயல்களிலும் பக்தி மார்க்கமே முகம் உயர்ந்ததாகும். ஆகையால் அது ஒரே நேரத்தில் மேன்மையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கின்றது. பகவானுடன் தொடர்பு கொள்வதில் உறுதி கொண்ட தூய பக்தர்கள் இது மேன்மையானதாகவும் பக்தி மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கும் ஆரம்ப சாரர்களுக்கு இது சுலபமானதாகவும் இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொடர்பை பெறுவதென்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமாகும். இந்த முறை சூத்திரர்கள், வைஷ்யர்கள், பெண்கள் மற்றும் தாழ்ந்த பிறவிகள் ஆகிய அனைவரும் பின்பற்றக்கூடியதாக ஒன்றாகும். எனவே உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்களான தகுதியுள்ள பிராமணர்கள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற சிறந்த அரசர்கள் ஆகியோரை பற்றி கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? உயர்தர செயல்களான யாகம், தானம், தவம் போன்றவர்களால் தூய பக்தி மார்க்கத்தை பின்பற்றும் சாதனங்களாகும். அறிவும் துறவும் தெய்வீக தன்னுணர்வு பாதையில் உள்ள இரு முக்கியமான விஷயங்களாகும். இத்தகைய ஆன்மீக முறை பௌதீக மற்றும் ஆன்மீக விஷயங்களின் பூரண அறிவை பெறும் நிலைக்கு ஒருவனை அழைத்துச் செல்கின்றது. இதனால் ஒருவர் ஜடப்பற்றிலிருந்து விலகி ஆன்மீக செயல்களில் பற்றுக்கொண்டவராகின்றார். குறைந்த அறிவுள்ளவர்கள் நினைப்பது போல பௌதிக பொருட்களிலிருந்து விலகுவது என்பது முழுவதுமான செயலற்று இருப்பது என்பதல்ல. நைஷ்கர்மியம் என்பது நல்ல அல்லது தீய விளைவுகளை உண்டாக்கும் செயல்களை செய்யாமல் இருப்பதை குறிப்பதாகும். அதைப்போலவே பௌதிகமான தேவையான அற்றை மறுப்பதாகாது. அதைப்போல பௌதிக தோற்றத்திலிருந்து விலகுவது நிஜமான ஆன்மீக நிலையிலிருந்து விலகுவது ஆகாது. பக்தி மார்க்கம் நிஜமான தோற்றத்தை உணர்வதற்கான வழியாகும். நிஜமான தோற்றம் அல்லது உருவம் உணரப்பட்டவுடனேயே போலி உருவங்கள் தானாக மறைந்து விடுகின்றன. ஆகவே பக்தி மார்க்கத்தை விருத்தி செய்வதால் நிஜமான சேவையை நிஜமான உருவத்திலிருந்து உபயோகிப்பதால் ஒருவர் இயற்கையான தாழ்ந்த பொருட்களிலிருந்து விலகி உயர்ந்த பொருட்களில் பற்று கொண்டவராக மாறுகின்றார். அதேபோலவே பக்தி மார்க்கம் ஜீவராசியின் மிக உயர்ந்த தொழிலாக இருப்பதால் அது ஜடப்புலன் இன்பத்திலிருந்து அவனை விடுவிக்கின்றது. ஆகவே தூய பக்தர் ஒருவருக்கு அறிகுறி அவர் ஒரு முட்டாள் அல்ல, அவர் தாழ்ந்த சக்தியில் ஈடுபட்டிருப்பவர் அல்ல, அவர் பௌதிக பொருட்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பவர் அல்ல. வரட்டு விவாதத்தினால் இந்த நிலையை அடைய முடியாது. இது உண்மையில் சர்வ வல்லமை பொருந்தியவரின் தயவினால் நிகழ்வதாகும். முடிவாக தூய பக்தராக உள்ள ஒருவரிடம் அறிவு, திறவு போன்ற மற்ற எல்லா நற்குணங்களும் தானாகவே உற்பத்தியாகின்றன. ஆனால் அறிவை அல்லது துறவை மட்டுமே அடைய பெற்றவர் பக்தி மார்க்கத்தின் கொள்கையை அறிந்தவர் என்று கூறுவதற்கு இல்லை. பக்திதான் மனிதனின் மிக உயர்ந்த தொழிலாகும். ஓம் அஞ்ஞான திமராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஷுரன் மனிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தில் உள்ள இந்த புகழ்பெற்ற ஸ்லோகம் நைவிசாரண்ய வனத்தில் சூத கோஸ்வாமியால் அங்கு கூடியிருந்த முனிவர்களுக்கு கூறப்பட்ட ஸ்லோகமாகும். இன்னைக்கு ஏறக்குறைய 4500 வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரமான நைமிசாரண்யம் என்ற வனத்தில் வந்து அன்றைக்கு சமுதாயத்தில் இருந்த மிகப்பெரிய சாதுக்கள், ஞானிகள், பக்தர்கள் அனைவரும் கூடி மனித சமுதாயத்துடைய நன்மையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையைப் போல அல்லது பாராளுமன்றத்தைப் போல, இந்த பாராளுமன்றங்கள் ஐக்கிய நாடு சபை போலவை மனித நலத்திற்காக ஆந்தோர்கள் சார்ந்தோர்கள் கூடி மனித சமுதாயத்துடைய நன்மைக்கான வழிவகுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய இயக்கங்கள். உண்மையில் ஆன்மீக அறிவு பஞ்சத்தின் காரணமாக இதுபோன்ற சபைகளினால் மனித சமுதாயத்திற்கு உண்மையான நன்மையை இதுவரை மனித சமுதாயத்திற்கு பொதுவான அமைதியையும் நன்மையையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்க முடியாது, அளிக்க முடியவில்லை என்பது நாம் கண்கூடாக கண்ட விஷயம். இப்ப ஏறக்குறைய 4500 வருடங்களுக்கு முன்பு கலி தொடங்கிய நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏறக்குறைய 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூலகத்தை விட்டு சென்ற உடனேயே இந்த பூலகமானது மிக மோசமான கலியுடைய ஆதிக்கத்தில் வருகின்றது. கலியுடைய ஆதிக்கத்தின் காரணமாக மனிதன் ஆன்மீக அறிவில் நாட்டமில்லாதவனாக, ஆன்மீக வாழ்க்கையில் விருப்பமற்றவனாக, வெறும் புலநின்பங்களில் மட்டும் நாட்டமுள்ள சிற்றின்பவாதியாக வந்து மாறுகின்றான். இது நாம் கண்கூடாக கண்ட விஷயம். அப்படி கலி ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கலியுக மக்களை இந்த கலியுகத்திலேயே கோரமான விளைவுகளிலிருந்து காப்பாற்றுவது எவ்வாறு என்பதை நைமிசாரணத்தில் கூடியிருந்த அந்த சாதுக்கள், பக்தர்கள், ஞானிகள் அனைவரும் கூடி விவாதித்தார்கள். அவ்வாறு மனித சமுதாயத்துடைய நன்மைக்காக, மனித சமுதாயத்துடைய அமைதிக்காக, ஆன்மீக சந்தோஷத்திற்காக மிகப்பெரிய யாகங்கள் அனைத்தையும் அந்த சாதுக்கள், ஏராளமான சாதுக்கள், லட்சக்கணக்கான சாதுக்கள் கூடி செய்தார்கள். பழைய யுகத்திற்கும் இந்த யுகத்திற்கும் உள்ள மிக மிக முக்கியமான விஷயம், பழைய யுகங்களில் சாதுக்களுடைய எண்ணிக்கை சாதாரணமான மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம். இந்த நிறமுள்ள ஜீவர்களுடைய எண்ணிக்கை சாதாரணமான கிரகஸ்தர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் பழைய யுகங்களில். நைமிசார நியமனத்தில் லட்சக்கணக்கான சாதுக்கள் அங்கு கூடியிருக்கிறாங்க. கலியுகத்திலேயே மிக முக்கியமான தன்மை, சாதுக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும், போகிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்ப இந்த சாதுக்கள் அனைவருமே ஏராளமான யாகங்கள் செய்தும் கூட அந்த யாகத்தால் எந்த விதமான நன்மையும் ஏற்படவில்லை. பொதுவாக யாகங்கள் செய்தவுடனேயே ஏராளமான மழை உற்பத்தியாகும், மக்களுடைய மனதில் அமைதி தவழும். ஆனா அன்னைக்கு எந்த விதமான மாற்றங்களுமே அதுல இல்ல. யாகத்துல ஏராளமான நெருப்பு வளருது, ஆனா எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. அப்ப இந்த சாதுக்கள் அனைவருமே கூடி ஒரு முடிவிற்கு வருகிறார்கள், இந்த கலியுகத்துல மேலோட்டமான யாகங்கள் மூலமாக மனித சமுதாயத்தில் அமைதியை கொண்டு வர முடியாது, மக்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவிற்கு வந்து அந்த சாதுக்கள் அனைவருமே சூத கோசாமி அவையுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்கிறாங்க. அவர்கள் கேட்ட கேள்வியில் ஒரு மிக முக்கியமான கேள்வி, சாஸ்திரங்கள் ஏராளமானவை, இந்த கலியுகத்தில் எல்லா விதமான சாஸ்திரங்களையுமே நம்மளால கற்று புரிந்து கொள்ள முடியாது, நமக்கு கால அவகாசமே மிக மிக குறைவு, அது மிக முக்கியமாக கலியுகத்தில் மனிதன் அல்ப ஆயுசு உடையவன், மிக மிக குறைந்த ஆயுசு உடையவன், அதன் காரணமாக நேர பற்றாக்குறையின் காரணமாக எங்களுக்கு முழுமையாக எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்று அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் ஆன்மீக வசதிகளும் இல்லாதன் காரணமாக இந்த எல்லா விதமான சாஸ்திரங்களுடைய சாராம்சத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சூத கோசாமி இந்த மொத்த வேதங்களுடைய சாராம்சமான ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த சாதுக்களுக்கு மீண்டும் கலியுகத்தில் இரண்டாவது முறையாக வந்து எடுத்துரைக்கின்றார். சாரம் சாரம் சமுத்திரத்தம், எல்லா விதமான வேதங்களுடைய சாராம்சமான பகவத் பக்தியை, கிருஷ்ண பக்தியை, விஷ்ணு பக்தியை விளக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்கி கூறுகிறார். அவர் சொல்றார், கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிசக கலவு நஷ்ட திரசாமியேஷ புராணார்க்கோ உதுநோதிதக. கிருஷ்ணர் என்ற சூரியன் இந்த பூரகத்தை விட்டு சென்று மறைந்த உடனேயே இந்த உடல், இந்த உலகத்துல வந்து அஞ்ஞானங்கிற இருளால் இந்த உலகம் வந்து கவரப்படுது. நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், மாலை மறைந்த உடனேயே, மாலை வந்த உடனேயே சூரியனுடைய மறைவுக்கு பின்னால மனிதன் தன்னுடைய ஏராளமான முயற்சிகளால உலகத்தை வந்து வெளிச்சப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் கூட உலகம் வந்து இருட்டாத்தான் இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா விதமான விளக்குகள் மூலமாக இரவை வந்து நம்ம வெளிச்சமாக மாத்தினாலும் கூட உலகம் எப்படிதான் இருக்கு, இருட்டாகத்தான் இருக்கு. அதை முழுவதுமாக வெளிச்சமாக மாற்ற முடியாது, காரணம் சூரியன் மறைஞ்சிருதான். அதுபோல உலகத்துல நம்மளுடைய மனதில் தோன்றிய ஏராளமான கற்பனை கொள்கைகள் மூலமாக, நம்மளுடைய அறிவின் மூலமாக, நம்மளுடைய தத்துவ கற்பனைகள் மூலமாக நம்ம இந்த உலகத்தை வந்து மனித சமுதாயத்தை அறிவுள்ளவனாக மாற்ற முயற்சி செய்தாலும் கூட நம்மளால வந்து உலக சமுதாயத்தை வந்து அறிவுள்ள சமுதாயமாக வந்து மாற்ற முடியாது. காரணம், கிருஷ்ணர்ங்கிற சூரியன் விலகிய உடனேயே உலகம் அஞ்ஞானம்ங்கிற இருளால வந்து கவரப்படுது. இப்ப கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த உடனே உலகம் அஞ்ஞானத்தால் வந்து கவரப்படுது. இப்ப மனிதன் அஞ்ஞானத்துடைய வசப்படக்கூடிய நேரத்தில் பாவங்களை செய்கின்றான். பாவத்துக்கு காரணம் வந்து ஆன்மீக அறிவின்மை. மனித வாழ்க்கையுடைய குறிக்கோளை பற்றி மனிதன் சரியான கண்ணோட்டம் இல்லாததுனால, தெளிவான நோக்கம் இல்லாததுனால பாவங்கள் செய்கின்றான். இப்ப பகவான் தன்னுடைய பிரதிநிதியாக தான் மறைந்தாலும் கூட கிருஷ்ண சோ தாமோ உபகதே தன்னுடைய உலகத்திற்கு அவர் உபகதே சென்று விட்டாலும் கூட, தர்ம ஞானாதிபிசக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சென்றவுடனேயே பக்தியுடைய புதல்வர்களான ஞானமும் வைராக்கியமும் கூட ஆன்மீக உலகத்துக்கு சென்று போயிருது. இருந்தாலும் கூட புராணார்கோ உதுநோதிதக பகவான் தன்னுடைய சுத்த பக்தரான சுகதேவ கோஸ்வாமி மூலமாக தன்னுடைய மற்றொரு சுத்த பக்தரான பரீட்சித் மகாராஜுக்கு வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வந்து செஞ்சுட்டு போறார். அதனால சுகதேவ கோஸ்வாமியுடைய முக விந்தாரங்கள்ல இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புராணம் வந்து மீண்டும் வெளிப்படுது. அந்த அவையில சூத கோஸ்வாமியும் சுகதேவ கோஸ்வாமியிடம் ஸ்ரீமத் பாகவத்தை கற்று தெரிந்து கொள்கிறார். மீண்டும் அவர் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய நன்மைக்காக நைமிசாரண்யங்கிற வனத்தில் வந்து மீண்டும் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஸ்ரீமத் பாகவத் தான் இன்னைக்கு குரு சம்பிரதாயத்தில் வந்து இந்து வரை நம்ம வந்து கற்று தெரிந்து கொள்கின்றோம். அப்போ சூத கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவத்தை விளக்குவதற்கு முன்னால எந்த ஆன்மீக நூலையுமே, எந்த ஒரு கிரந்தத்தையுமே, எந்த ஒரு காவியத்தையுமே எழுதுவதற்கு முன்னால முதல்ல வந்து பகவானை வந்து புகழ்ந்து பேசுவது, அது மங்களாச்சரணம் என்று அழைக்கப்படும். பகவானை வந்து புகழ்ந்து பேசுவது, பகவானை ஸ்துதி செய்வது பாரம்பரியமான முறை. இன்னைக்கு மாதிரி கிடையாது, எது வேலையை ஆரம்பிக்கும் உடனே போய் ஆரம்பிக்கிற மாதிரி கிடையாது. முதல்ல பகவானை நமஸ்காரம் செய்து, பகவானை ஸ்துதி செய்து, ஆன்மீக குருவை ஸ்துதி செய்து, வைஷ்ணவர்களுடைய பாதார பந்தங்களுக்கு நமஸ்காரம் செய்து, அவர்களுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களாக மாறி பகவானை பற்றி விளக்கி பேசுவது பாரம்பரியமான முறை. காரணம், பகவானுடைய கருணை இல்லாம, பக்தர்களுடைய கருணை இல்லாம, வைஷ்ணவர்களுடைய கருணை இல்லாம, ஆன்மீக குருவுடைய கருணை இல்லாம பகவானை பற்றி பேசுவது வந்து சாத்தியமான காரியம் கிடையாது. இப்ப அந்த பாரம்பரியமான முறையில அவர் கூறிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். பகவானை பற்றியும் கிருஷ்ண பக்தியுடைய மகத்துவத்தை பற்றியும் அவர் விளக்கி கூறுகிறார். அப்படி கூறிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசி வைராக்கியம் ஞானம் செய்ய தகைதுகம். இப்ப மனிதனுக்கு வாழ்க்கையில இரண்டு விதமான குறிக்கோள்கள் இருக்கலாம். ஏராளமான குறிக்கோள்கள் இருக்கு மனிதனுக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குறிக்கோள் உள்ளவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த எல்லா விதமான குறிக்கோளையும் மிக முக்கியமான இரண்டு பிரிவுகளில் வந்து கொண்டு வரலாம். ஒன்று, இந்த உலகத்தில் உள்ள உலகாதியமான சிற்றின்பங்களை வந்து அனுபவிப்பது. மற்றொன்று, இந்த உலக சிற்றின்பங்களிலிருந்து விடுபட்டு விடுபடுவது, முக்தி அடைவது. இந்திய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு சிற்றின்பம் மட்டும்தான் குறிக்கோளாக வந்து இருக்கிறதே தவிர, இந்த உலக இன்பங்களிலிருந்து விடுபடுவதுதான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்பதை மனிதன் அறியாதவனாக இருக்கின்றான். காரணம், அஞ்ஞானம் அந்த அளவிற்கு பெரும்பான்மையான மனிதர்களுடைய கண்களை, இதயத்தை வந்து மறைத்திருக்கின்றது. இன்றைக்கு மட்டுமல்ல, மனித சமுதாயத்தில் என்றைக்குமே இந்த நிலைமை இருந்திருக்கு. அதான் வேதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. வேதத்தில் அந்த ஸ்லோகம் சொல்லுது, முக்தி பாதையில என்னைக்குமே போகக்கூடிய நபர்கள் மிக குறைவுடையவர்கள், அதற்கு மாறாக புக்தி பாதையில போகக்கூடிய நபர்கள் என்னையுமே அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள். இப்ப முக்தி பாதையில இந்த உலக வாழ்க்கை, மனித வாழ்க்கை உலக இன்பத்துக்காக உரிய வாழ்க்கை கிடையாது, சிற்றின்பத்திற்காக உரிய வாழ்க்கை கிடையாது. இந்த உலக துன்பங்களிலிருந்து, இந்த சிற்றின்பத்திலிருந்து நம்ம விடுபடுவதுதான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்பதை புரிந்து கொண்டவன் ஞானி. அதை புரிந்து கொண்டாலும் கூட அதை உண்மையில நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிவு, புத்தர் மதம் தான் போதிச்சுட்டு போனார், ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம். மனிதன் உலக வாழ்க்கையில துன்பப்படுறான். ஆனா இந்த எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம் என்ன? ஏதோ ஒரு சிற்றின்பத்தை நம்ம மனதில் ஆசை வைத்ததுனாலதான் நமக்கு துன்பம், இல்லைன்னா துன்பம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால தான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறோம். பணம் சம்பாதிக்கணும் ஆசை இல்லைன்னா அமைதியா வீட்டிலே உட்காந்துருப்போம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கொடுத்த குடிசையிலே நமக்கு வாழ்ந்தால் போதுங்கிற எண்ணம் இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கண்டா. உலகத்திலேயே அழகான பெண்ணை திருமணம் செய்யணுங்கும் போது ஏராளமான செல்வம் உள்ளவனா அந்தஸ்து உள்ளவனா மாறணும். ஏராளமான செல்வத்தையும் அந்தஸ்தையும் உண்டு செய்வதற்கு, உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணணும், கஷ்டப்படணும். மிகப்பெரிய நபராக மாறணும்னா மிக அதிகமாக கஷ்டப்படணும். புகழ் பெற்றவனாக மாறணும்னா அவமானத்தை நம்மளால தாங்க முடியல. இப்ப நம்மளுடைய இதயத்துல நம்ம யோசிச்சு பாருங்க, நமக்கு பணத்து மேல ஆசை இல்ல, பெண் மேல ஆசை இல்ல, இனக்கவர்ச்சி மேல ஆசை இல்ல, பதவி மேல ஆசை இல்ல, உண்மையில் நமக்கு ஏதாவது துன்பம் உண்டா? ஏதோ பகவானுடைய விருப்பத்தபடி கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு, மானம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, சகிச்சுக்கிட்டே வாழ்றோம். அப்படிப்பட்ட மனிதனுக்கு உலகத்துல துன்பம் உண்டா? துன்பமே கிடையாது, துன்பமே இல்லை. அதான் பகவான் சொல்லார், உலகத்தை இன்பம் அடையதுக்கு ஒரே வழிதாங்கிறார். மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ நித்யா தாம் திதிக்ஷவ பாரத. இப்ப வெயில் காலம், வெயில் காலம் வந்தவொடனே பக்தர்கள்லாம் பக்தர்கள் கூட சில நேரம் யோசிக்கிறாங்க, பிரபு கண்டிப்பா ஏசி வாங்கிடணும். பொதுமக்களும் யோசிக்கிறாங்க ஏசி வாங்கிடணும். ஏசி வாங்குறதுக்கு முதல்ல பணம் சம்பாதிக்கணும். மீண்டும் அதுக்கு கரண்ட் பில் அதிகமா கட்டணும், கரண்ட் பில் ரெடி கூட போகுது. மீண்டும் அதுக்கு கடினமா உழைக்கணும். சகிச்சிட்டோம்னா துன்பமே இல்லை. இது போல ஒரு நாள் பிரசாதம், நல்ல பிரசாதம் கிடைக்குது, ஒரு நாள் நல்ல உணவு கிடைக்கல, அமைதியா இருந்துட்டோம்னா துன்பமே இல்லை. ஒரு நாள் மனித சமுதாயத்தில் நமக்கு மானம் வருது, சில நேரத்தில் அவமானம் வருது, அமைதியா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப இன்ப துன்பங்களை வென்றவன் இந்த உலகத்துல எப்பொழுதுமே சந்தோஷமா வந்து இருக்க முடியும். ஆனா இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை பெரிதாக நினைத்து அதை அடைய முயற்சி செய்பவன் கண்டிப்பாக வந்து அதுக்காக சிரம ஏவகி கேவலம், கண்டிப்பாக எப்பொழுதும் சிரமப்பட்டுக்கொண்டேதான் இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. பிறக்கிற நேரத்திலிருந்து எல்கேஜிக்கு புஸ்தக பைய தூக்குறதிலிருந்து மரணம் அடையக்கூடிய நேரம் வரைக்கும் அவருடைய மனதில் வந்து கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்குமே தவிர, சிரமங்கள் இருந்து கொண்டேதான் இருக்குமே தவிர, பற்றின்மை இல்லாத காரணத்தால் அவர் இன்பத்தை அடையவே முடியாது. அதே நேரத்தில் நம்ம இந்த உலகத்து மேல இப்படி பற்றின்மை இல்லாமல் வாழ்ந்தால் இன்பத்தை அடையலாம் அப்படிங்கிறோம். இந்த உலகத்து மேல நமக்கு பற்றின்மையே இல்ல, பற்றே இல்ல. நம்ம வந்து இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவராக வந்து மாறிட்டோம். அது கொள்கை ரீதியில புரிந்து கொண்டாலும் கூட, கொள்கை ரீதியில நம்ம முதல்ல ஞானிகள் வேத அறிவின் மூலமாக நம்ம வந்து போதிக்கிறோம், உலகாரியமான இன்ப துன்பங்களை ரொம்ப மனசு வைக்காத. எதனால அப்படின்னா, எல்லாமே வந்து தற்காலிகமானது, எல்லாமே தற்காலிகமானது. சாப்பிடும்போது இன்பமா இருக்கு, கூட கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிற்றுவலி வந்தது, துன்பமா வருது. அதுபோல ஒரு துன்பம் வருது, அந்த துன்பத்தை கொஞ்ச நேரத்தில் நம்ம சகிச்சுக்கிட்டாலே போதும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த துன்பம் மறைஞ்சிடும், இன்பமா மாறிடும். அதுபோல இந்த உலகத்துல எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, நோய் வருது, கொஞ்சம் சகிச்சுட்டா போதும் நோய் குணமாயிரும், ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு மீண்டும் நோய் வரும். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம சகித்துக் கொண்டாலே போதும், எல்லாமே மாறக்கூடிய விஷயம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, சேஞ்ச் இஸ் த சேஞ்ச்லெஸ் லா ஆஃப் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். இந்த உலகத்துல எப்பொழுதும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு இடையில இந்த மாற்றத்தால் மாறாத மனிதனாக நீ என்னைக்குமே இருந்துக்கா, அப்ப நீ வந்து இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களால் வந்து பாதிக்கப்பட மாட்ட. ஆனா இந்த அமைதியான சூழ்நிலையை கொண்டு வருவது கொள்கை ரீதியில தெரிஞ்சா கூட எளிதான காரியம் கிடையாது, அதை பக்தன் மட்டும்தான் கொண்டு வர முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் மேல எதனால நமக்கு நாட்டம் வருதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள இன்பம் மேல பற்றல் உடையவனாக வந்து நம்ம மாறிட்டோம். காரணம், ஆத்மாவுடைய ஜீவனுடைய இயல்பான தன்மை கண்டிப்பாக ஆனந்தமயோ அபியாசார், அவன் எப்பொழுதுமே ஆனந்தத்தை விருப்பப்படக்கூடியவன். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆனந்தம் வேணும், ஆனந்தம் இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பா ஆனந்தம் வேணும். அதான் யோகிகள் கூட, புலன்களை அடக்கிய யோகிகள் கூட மீண்டும் யோகப்பாலையிலிருந்து கீழே விழுவதற்கு காரணம், மீண்டும் ஆனந்தத்தை அவனுடைய ஜீவன் வந்து தேடுது. இப்ப ஆனந்தம், இரண்டு விதமான ஆனந்தம் இருக்கு. ஒன்று, இந்த பௌதிக உலகத்துல பௌதிக ரசங்கள்ல நம்ம அடையக்கூடிய சிற்றின்பம், இல்லது பகவானுடைய பாதார விந்தங்கள்ல அடையக்கூடிய பேரின்பம். இப்ப மனிதன் இந்த மனித வாழ்க்கையை சரியான முறையில பயன்படுத்தி பக்தனாக வைஷ்ணவனாக மாறாத பட்சத்துல வந்து பகவானுடைய பாதார விந்தங்கள் இருந்து வரக்கூடிய அந்த பக்தி பேரின்பத்தை வந்து அனுபவிக்க முடியாத துரதிருஷ்டவாதியாக வந்து மாறுகிறதா? அதான் சாஸ்திரங்கள்ல ஜீவன் எப்படி 84 ஜீவராசிகள்ல வருது அப்படிங்கிற சுலோகம் சொல்லுது. ஜலசானவ லட்சணானி ஸ்தாவரா லட்சவும் சரி, இப்படி ஒவ்வொரு ஜீவனா வந்து கடைசியில சொல்லப்படுது. கோவிந்த சரண துவ்யம், இந்த மனித வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தெளிவாக சொல்லப்படுது. இட்ஸ் நாட் ஆப்ஷன், இட்ஸ் அ கம்பல்சரி திங். இல்ல எனக்கு மனித வாழ்க்கையில விருப்பம் இருந்தா கிருஷ்ண பக்தியை பண்ணுவேன், இல்லனா அப்படி கிடையாது. இந்த மனித வாழ்க்கையே உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த கிருஷ்ண பக்திங்கிற பேரின்பத்தை அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிருஷ்ண பக்தி பேரின்பத்தை அடைவதை நீ மனித வாழ்க்கையோட குறிக்கோளாக கொண்டு பக்தி பாதையை பின்பற்றி அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு இந்த சிற்றின்பத்து மேல நாட்டம் தானாகவே குறையுது, அதில் ஆர்வம் இல்லை. ஏன்னா நீ அதை விட ஒரு பெரிய பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய். அதான் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜனம். அந்த பக்தியில உனக்கு மிகப்பெரிய பேரின்பம் கிடைக்கிறதுனால உனக்கு சிற்றின்பத்து மேல தானாகவே நாட்டம் இல்லாதவனாக வந்து மாறுகிறதா. அந்த பேரின்பம் உனக்கு கிடைக்கல, அந்த கிருஷ்ண பக்தி இன்பம் உனக்கு வாழ்க்கையில அந்த அனுபவம் உனக்கு இல்ல, நீ பக்தி பாதையில இறங்கல, அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களால் நீ கண்டிப்பாக பாதிக்கப்படுவாய், அதுல சந்தேகமே இல்லை. சாதாரணமான மனிதர்களும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல, ஞானிகளும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல, யோகிகளும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல, மிகச்சிறந்த பண்டிதர்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு அல்ல. எல்லாரும் உலகத்துடைய இன்ப துன்பங்களால் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க, பற்றுதலால் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் மனிதன் கண்டிப்பாக மனித வாழ்க்கையில பக்தி பாதையை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்தி பாதையிலையும் சாதாரணமான பக்தி இல்ல, சிறு தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பக்தி இல்ல, கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும். அதான் அங்க வாசுதேவேங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவருக்கு மகனாக பிறந்ததுனால அவருடைய பெயர் வாசுதேவன். சிறுல புரோபாத பல நேரங்களில் வந்து கிண்டல் செய்யறார். இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்கு, பஜனை அப்படிங்கிற வார்த்தை, பஜனைங்கிற சமஸ்கிருத வார்த்தை பக்தியை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இந்த பஜனை அப்படிங்கறத கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுமே தவிர மற்ற சிறு தெய்வங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது சாஸ்திரங்களின் படி. நீங்க சில பிள்ளையார் கோயில்கள் பார்க்கலாம், தினசரி சாயங்காலம் சில வயதானவர்கள் ஒரு பஜனை பண்ண வருவாங்க. எப்படி பஜனை பண்ணுவாங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே கொஞ்ச நேரம் கணபதிக்கு ஜெய ஜெய கணேச ஜெய ஜெய கணேசன் கொஞ்ச நேரம் பக்தி பண்ணுவாங்க. ஒரு அஞ்சு பஜனை பாடல்கள் மீண்டும் துர்காவுக்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து சிவனுக்கு, அப்புறம் கடைசியில் விஷ்ணு கிருஷ்ணரை சேர்த்துக்கிடுவாங்க. ஆனா உண்மையில பஜனை அப்படிங்கறது கிருஷ்ணர் மட்டும்தான் சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிமுறை. அதான் பக்தி, ஜீவன் வந்து கடைசியில கிருஷ்ணருக்கு தான் பக்தி செய்ய முடியும், சிறு தெய்வங்களுக்குலாம் பக்தி செய்ய முடியாது. அந்த கிருஷ்ண பக்தியை அனுபவித்தால்தான் அந்த உலகத்து மேல அவருக்கு பற்றின்மை வரும், ஞானமும் வரும், வைராக்கியமும் வரும், இல்லாம வராது. காரணம், ஜீவனுக்கு வந்து சுவை வந்து கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு பல கிருஷ்ண பக்தர்களுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம எந்த அளவுக்கு பக்தர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த உலகத்து மேல பற்றின்மை இல்லாதவர்களாக மாறியிருக்காங்க அப்படிங்கறதுக்கு பலவிதமான உதாரணங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சில புரோபாதர் முதல்ல இஸ்கான் பக்தர்களே உதாரணமாக வந்து காமிக்கிறார். இந்த இஸ்கான் இயக்கம் முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லயே முதல்ல வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு அங்கதான் பக்தர்களை உருவாக்குது. இந்த இஸ்கான் இயக்கம் முதல்ல உருவாக்கிய பக்தர்கள்லாம் வந்து மிக மோசமான ஹிப்பிகள் சமுதாயத்திலிருந்து வந்தவங்க. இந்த ஹிப்பிகள் சமுதாயத்துல நம்ம இன்னைக்கு உலகத்துல உலகாதியமான இன்பங்கள் என்னென்ன இன்பங்கள் சொல்லுமோ, இந்த இன்பங்கள் எல்லாமே மிக உயர்ந்த அளவுல, எல்லையிற்ற அளவுல வந்து அனுபவிக்கப்பட்டது. நம்ம இன்ன கவர்ச்சி இன்பத்தை சொல்றோம், நம்ம கொள்கை ரீதியில் டிவி மூலமா தெரிஞ்சிருக்கலாம், பத்திரிகை மூலமா தெரிஞ்சிருக்கலாம். ஹிப்பிகள் சமுதாயத்தில் அது சாதாரணமான விஷயம், அவங்களுக்கு தினசரி இனக்கவர்ச்சி இன்பம் தேவையான அளவுக்கு கிடைச்சது, போதைப் பொருட்கள் பழக்கம் தேவையான அளவுக்கு இருந்தது, பணம் தேவையான அளவிற்கு இருந்தது. ஆனா ஸ்ரீல புரோபாதர் இந்த கிருஷ்ண பக்தியை முதல்ல வந்து மன்ஹட்டான் அப்படிங்கக்கூடிய நியூயார்க் நகரத்தில் அந்த பகுதியில் ஹிப்பிகள் பகுதியில் வந்து பிரச்சாரம் செய்யும் போது இந்த கிருஷ்ண பக்தி அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது, சக்தி உள்ளதாக இருந்தது, அந்த அளவிற்கு மோசமான அளவிற்கு உலகாதியமான இன்பங்கள்ல திளைத்திருந்த அவர்களை வந்து மீண்டும் அதுல பற்றின்மைய வைராக்கியத்தை உண்டு பண்ண வச்சு அவர்களை மிகச்சிறந்த வைஷ்ணவர்களாக வந்து மாத்துச்சு. காரணம், கிருஷ்ண பக்தியில் அந்த அளவுக்கு மிக உயர்ந்த சுவை இருக்கு, சாதாரணமான சுவை இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியா நாடு பாரத தேசம்னு உண்மையில் அழைக்கப்படுது, உண்மையில மொத்த உலகத்துடைய பேரே பாரத தேசம். காரணம், பரதன் இந்த அரசன் வந்து இந்த உலகத்தை ஆண்டதுனால. உண்மையில சாஸ்திரத்துல மூன்று பரதர்கள் இருக்காங்க, ஒன்று ராமச்சந்திரருடைய சகோதரன், மற்றொன்று ஜடபரதன், மற்றொன்று பரதன். இந்த பரத மகாராஜர் உலகத்துக்கே அரசராக இருந்தார், சாஸ்திரங்கள்ல வைராக்கியத்துக்கு அவர் உதாரணமாக வந்து கருதப்படுதார். அவர் பக்தனாக மாறியவுடனேயே மொத்த உலகத்துக்கே அரசராக இருக்கிறார். தன்னுடைய மனைவி மக்கள் அனைத்தையுமே அந்த பக்தி சுவையின் மூலமாக தானாகவே திறந்துட்டு பக்தனாக வந்து மாறியிருந்தார். எல்லாத்தையும் திறந்துட்டு உடனே பெறுதார். அவர் எப்படி திறந்துட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லப்படுது. ஒரு மனிதன் தன்னுடைய மலத்தை கழிக்கும் போது, மலத்தை கழிச்சிட்டு இது என்னுடைய மலமே, இது என்னுடைய மலம், அதனால நான் அதை பார்க்கணும், அதை தொட்டு பார்க்கணும், முகர்ந்து பார்க்கணும்னு யோசிக்கிறது கிடையாது. காரணம், அது வெறுப்புக்குரிய விஷயம். நம்மளுடைய மலமாக இருந்தா கூட அது வெறுப்புக்குரிய விஷயம், தேவையற்ற விஷயம். அதுபோல மருத மகராஜர் கிருஷ்ண பக்தியில உயர்ந்த சுவையை அனுபவித்த உடனே இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான இன்பங்களையும் மனிதனுடைய மலத்தை துறப்பது போல திறந்தார்னு சொல்லப்படுது சாஸ்திரங்கள்ல. இப்ப கிருஷ்ண பக்தியில அவருக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த சுவை கிடைச்சிருக்கும் பாருங்க. ஆனா இந்த மலத்தை போல சிற்றின்பங்கள் மேல நமக்கு எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கு, அப்ப நம்ம பக்தியில என்ன சுவையை அனுபவிச்சிருக்கோம் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு இன்னும் சிற்றின்பங்கள் மேல அவ்வளவு பற்று இருக்கு. உண்மையிலே சிற்றின்பம் மலத்துக்கு ஒப்பாக வந்து கருதப்படுது. நமக்கு இன்னும் இணக்கவர்ச்சி மேல எண்பத்து மேல எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கு, புகழ் மேல எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கு, செல்வத்து மேல எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கு, பதவி மேல எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கு, மான அவமானங்கள் மேல எந்த அளவுக்கு நமக்கு பற்றுதல் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். நம்மளை போன்ற சாதனா பக்தர்களுக்கு மலத்து மேல வெறுப்புணர்ச்சி வருவது போல வெறுப்புணர்ச்சி வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் ஸ்ரீல பிரபாகர் அடிக்கடி யமுனாச்சாரியார் அப்படிங்கிற சுலோகத்தை வந்து எடுத்து காமிக்கிறார். இந்த யமுனாச்சாரியார் உண்மையில வந்து நம்முடைய திராவிட தேசத்தை சேர்ந்த மிகச்சிறந்த பக்தர், ஸ்ரீ சம்பிரதாயத்தை சேர்ந்த மிகச்சிறந்த ஆச்சாரியர். யமுனாச்சாரியுடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக சுவாரஸ்யமானது. அவர் பாண்டிய நாட்டில் மதுரை நகரத்தில் பிறந்தவர். அவருடைய குழந்தை பருவத்திலே அவருக்கு ஆளவந்தார்கிற பட்டம் கிடைக்கி, காரணம் அவர் உண்மையில் யமுனாச்சாரியர் என்ற பெயர் அவருக்கு வருவதற்கு காரணம் அவருடைய தாய் தந்தையர்கள் மிகச்சிறந்த வைஷ்ணவர்கள். அவர்களுக்கு பல காலமாக வந்து குழந்தை இருக்காது. அதுக்கு பின்பு வந்து இந்தியா முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் யமுனை நதிக்கரையில் மதுரா நகரத்தில் விருந்தாவனத்தில் அவர் பிறந்ததினால் அவருக்கு யமுனாச்சாரியார் என்ற பெயர் அவருடைய தாய் தந்தையர்கள் வந்து அளித்தார்கள். மீண்டும் தென் மதுரைக்கு அவர்கள் பாண்டிய நாட்டுக்கு திரும்பி வராங்க. எத்தனை பேருக்கு யமுனாச்சாரியுடைய கதை தெரியும், சுவாரஸ்யமான கதை. மீண்டும் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் குறைந்த காலத்திலேயே அவருடைய தாய் தந்தையர்கள் வந்து இறந்துடுறாங்க. அப்போ இவர் சிறுவனா இருக்கிறார், அவருடைய தாய் தந்தையர் இறந்துடுறாங்க. உண்மையில அவங்களுடைய தாத்தா உண்மையில மிகப்பெரிய பண்டிதர், இருந்தாலும் வறுமையால பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவங்களை மதுரை நாட்டில் ஒரு சின்ன குருகுலத்தில் கொண்டு போய் விடுதாங்க. இந்த குருகுலத்தில் அவர் ஒரு குருட்ட வந்து ஆன்மீக கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கிறார், சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நாட்டுடைய பாண்டிய அரசான் வந்து காலத்தில் அந்த பாண்டிய நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிதன் இருக்கிறான். அவனுடைய பேர் கோலோஹோலான். காரணம் அவன் மிகப்பெரிய பண்டிதன், அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. எப்பவும் கலகலகலன்னு சந்தோஷமா அகங்காரத்தில் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதான் அவன் பேர் கலகல பண்டிதன். அவன் யாருமே ஜெயிக்க முடியாது. அது மட்டுமில்ல, பாண்டிய அரசர் ஒரு சட்டம் போட்டார். இந்த கலகல பண்டிதர் வந்து பாண்டிய நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் உள்ள பல பண்டிதர்கள் ஜெயிச்சிட்டார், மிக முக்கியமாக பாண்டிய நாட்டில். அதில் பாண்டிய நாட்டுடைய எல்லா விதமான பண்டிதர்களுமே வருடத்துக்கு ஒரு நேரம் வந்து இந்த கலகல பண்டிதனுக்கு கப்பம் கட்டி ஆகணும், வரி கட்டி ஆகணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ இந்த யமுனாச்சாரியார் எந்த ஒரு அரசன் எந்த ஒரு பண்டிதன்ட்ட படித்தாரோ, எந்த ஒரு குருட்ட படித்தாரோ, அந்த குரு ரொம்ப ஏழை குரு, அவரும் கப்பம் கட்டல, காரணம் வறுமையின் காரணமாக. இப்போ ஒரு நாள் அவருடைய குரு, அவர் கிரகஸ்தன், பழைய காலங்களில் குருக்கள்லாம் பொதுவாக கிரகஸ்தர்களாக தான் இருப்பாங்க, வனப்பிரஸ்தர்களாக இருப்பாங்க. அவர்கிட்ட எல்லா வைஷ்ய சத்திரிய பிராமண சிறுவர்கள் போய் கல்வி கற்பது முறை, இது போன்ற வனப்பிரஸ்த குருக்கள்கிட்ட. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் வந்து குரு இல்லாத நேரத்தில் இந்த கலகல பண்டிதனுடைய ரெண்டு வேலைக்காரர்கள் இந்த குருவுடைய ஆசிரமத்துக்கு வராங்க, ஆளவந்தாருடைய குருவுடைய ஆசிரமத்துக்கு. அவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுடைய குருவுக்கு உண்மையிலே உயிர் மேலே வந்து ஆசை இல்லையா? அவர் எங்களுடைய கலகல பண்டிதனால் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், கப்பம் கட்டணும், வரி கட்டணும், இந்த வருஷம் வரி அவர் சரியாக கட்டலை, நல்ல சீக்கிரம் அவருடைய உயிர் பறிக்கப்படும், அவர் வந்தவுடனே சீக்கிரம் வரியை கட்ட சொல்லுங்கன்னு மிரட்டுறாங்க. உடனே இதுதான் குரு மேல உள்ள அபிமானம். ஒரு வைஷ்ணவன் எனக்குமே வந்து திருநாத்தபி சுனிசேனா தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானவியனா கீர்த்தனிய சதாகரி, தன்னை பொறுத்த மட்டுக்கு உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான மான அவமானங்களையும் ஒரு தூசியை போல பொறுத்துக் கொள்ளக்கூடிய மனிதனாக வந்திருக்கணும், அவனுடைய பேர் தான் வைஷ்ணவன். ஆனா அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அல்லது ஆச்சாரியர்களுக்கும் நம்முடைய ஆன்மீக குருவிற்கும் ஈவன் மற்ற வைஷ்ணவர்களுக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கொதித்து எழுப்பவனுடைய பேர் தான் வந்து வைஷ்ணவன். அவனுடைய பேர் தான் வைஷ்ணவன். வைஷ்ணவன் என்பவன் வந்து வெறும் பூனை இல்ல, தன்னை பொறுத்த மட்டுக்கு அவன் பூனை. ஆனா பக்தர்களுடைய சந்தோஷத்திற்காக ஆன்மீகருடைய சங்கத்திற்காக புலி போல இருப்பவனுடைய பேர் தான் வந்து வைஷ்ணவன். உடனே அவருக்கு சரியான கோபம் வருது. ஆன்மீக குரு வந்து எழுந்து பேசியதுனால அவர் சொல்லார், உங்களுடைய கோலோகோல பண்டிதன் இந்த என்னுடைய ஆன்மீக குருடைய ஒரு சாதாரணமான சேவகனான என்ன தோற்கடிக்கட்டும் ஆன்மீக உரையில, ஆன்மீக வாதத்துல? அப்ப வந்து உண்மையில வந்து என்னுடைய குரு பெரியவரா, உங்களுடைய கோலோகோல பண்டிதன் வந்து பெரியவனா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறான். உடனே அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. காரணம், இந்த கோலோகோல பண்டிதனை, கலாகலா பண்டிதனை வந்து எதிர்த்து பேசக்கூடிய எந்த ஒரு பண்டிதருமே வந்து எந்த இந்தியாவிலே கிடையாது, பாரத நாட்டிலே கிடையாது, பாண்டிய நாட்டில கிடையாது. அவர்கள் வந்து இது சின்ன பையன் விளையாட்டுத்தனமா பேசுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஆளவந்தார் மிக தெளிவாக வந்து பேசுறார். உண்மையிலே நான் சவால் விடுறேன், அவர் கூட நான் வந்து வாதம் பண்றேன், இது அரசர்கிட்ட போய் சொல்லுங்க. உடனே இந்த செய்தி அரசர்கிட்ட போய் சொல்லப்படுதே, அரசர் உடனே வந்து இது விளையாட்டா இருக்கும்னு நினைச்சு பாக்குறார், இல்ல உண்மையிலே அந்த பையன் வந்து உண்மையான முறையில சொல்றான் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே, அது மட்டுமல்ல ஆளவந்தார் சொல்றார், நான் மிகச்சிறந்த பண்டிதன், மிகப்பெரிய குருவுடைய சிஷ்யன், சும்மா நடந்தலாம் வரமாட்டேன் அரண்மனைக்கு, என்னை கொண்டு வரதுக்கு பல்லக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற. கடைசியில் அரசன் வந்து பல்லக்கு அனுப்புறார். அப்ப அரசனுக்கும் மனைவிக்கும், அரசனுடைய மனைவிக்கும் இடையில வந்து விவாதம் நடக்கு. அரசன் சொல்லா இவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, தெரியாம வந்து சிங்கத்துடைய வாயில வந்து தலையை கொடுக்கறான் அப்படிங்கிறார். அரசை வந்து சொல்லாங்க, இது விளையாட்டுத்தனமாக இருக்காது, உண்மையிலே அந்த சிறுவன் மிகப்பெரிய பண்டிதனா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடைசியில பல்லக்கு அனுப்பப்படுது. பல்லக்குல யமுனாச்சாரியார் வந்து பாண்டி நாட்டுடைய அரண்மனைக்கு போறார். மொத்த மதுரை நகரமே வந்து வேடிக்கை பார்க்கு. இது போல நம்மளும் மிகச்சிறந்த பண்டிதனாக, மிகச்சிறந்த பக்தனாக, நம்மளுடைய ஆன்மீக குருடைய ஆச்சாரியனுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பக்தனாக வந்து மாறணும். அப்பதான் வந்து நமக்கும் பெருமை, சம்பிரதாயத்துக்கும் பெருமை. ஸ்ரீல பிரபாதர் அதை நிரூபிச்சு காமிச்சார். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பெருமையை வந்து உலகம் முழுவதும் நிலைநிறுத்தி காமிச்சார். கடைசியில பாண்டிய அரச சபையில வந்து கோலோகனுக்கும் இந்த சிறுவனுக்கும் வந்து விவாதம் நடக்கு. இப்ப யமுனாச்சாரியார் போறார். அப்ப மீண்டும் அரசிக்கும், மீண்டும் அரசனுக்கும் இடையில வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இந்த சிறுவன் உண்மையிலே வந்து அந்த கோலோகோல பண்டிதனை ஜெயிச்சுட்டா, அரசன் வந்து அரசு சொல்றாங்க, நான் சொல்ல இந்த சிறுவன் ஜெயிப்பான், உண்மையிலே ஜெயித்த உடனேயே உங்களுடைய நாட்டுல பாதியை வந்து அந்த சிறுவனுக்கு கொடுத்துடணும். அரசனுக்கு தெரியும் இந்த பையன் ஜெயிக்க மாட்டான், அரசன் இல்ல அப்பெல்லாம் ஜெயிக்க மாட்டான், நான் சவால் விடுவேன், உண்மையில அந்த பையன் ஜெயிச்சா நான் வந்து என்னுடைய நாட்டை அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற. அப்ப இந்த சிறுவன் வந்து அரசபைக்கு வரும்போது எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, இவனா ஆள வந்தான் அப்படிங்கிறாங்க. அதான் அவருடைய பேர் என்ன பேராச்சு, ஆள வந்தார் அப்படின்னாச்சு. பிரபாதர் வங்காள மொழியில் ஆள பந்துரு அப்படின்னு எழுதியிருப்பார் சிறுல பிரபாதர் அவருடைய புத்தகங்கள்ல. கடைசியில போட்டி நடக்கு. போட்டியில் முதல்ல சாதாரணமான சமஸ்கிருத இலக்கணம் சம்பந்தமான கேள்விகள் கொடுக்கப்படுது. அந்த கேள்விகளெல்லாம் மிக எளிதாக வந்து அவன் தோற்கடிக்கிறான். மீண்டும் கஷ்டமான கேள்விகளை கேட்கிறார், அதெல்லாம் எளிமையான முறையில் தோற்கடிச்சிருக்கான். கடைசியா யமுனாச்சாரியார் சொல்லார், இப்ப உன்னுடைய கேள்வி நேரம் முடிஞ்சிட்டு, என்னுடைய கேள்வி நேரம், நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். மிக ஆழமான கேள்விகள், மூன்று கேள்விகள் கேட்பார். அந்த மூணு கேள்விக்கும் அந்த கலாகலா பண்டிதனால வந்து ஜெயிக்க இது பதில் சொல்ல முடியாது. கடைசியில யமுனாச்சாரியார் ஜெயிச்சிருவார், அவர் நாட்டுக்கு அரசராக மாறிடுவார். இது மீண்டும் கதை எதுக்காக சொல்லுங்கிறத பார்க்கலாம். வாசுதேவ பகவதி பக்தியுடைய சக்தியை சொல்வதற்காக அந்த கதையை சொல்றேன். ஆனா இவ்வளவு சிறந்த பக்தரான ஆளவந்தார் யமுனாச்சாரியார் அந்த நாட்டுக்கு அரசனாக மாறிய பிறகு மீண்டும் உலக புலன்பத்திற்கு ஆளாக மாறிடுவார். பக்தியை மறந்துடுவார், தற்காலிகமான முறையில் பக்தியை மறந்துடுவார். வெறும் உலகாரியவாதியாக இருப்பார், உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார், கிருஷ்ண பக்தியை மறந்துடுவார், வெளிப்படையா பாக்கிறதுக்கு முழுக்க முழுக்க போகிய மாறி மாறிடுவார். இதுதான் நடக்கும். பக்தன் அதுக்காக பயப்படண்டா. ஒரு முறை நம்ம பக்தி பாதையில வரும்போது மீண்டும் பக்தி பாதையிலிருந்து வழி தவறினா கூட கிருஷ்ணர் நம்மளை கண்டிப்பா காப்பாத்திடுவார். கவுந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி. அர்ஜுனன் இந்த கேள்வியை தான் கேட்கிறான், பக்தர்கள் பக்தி செய்யறாங்க, பக்தி பாதையில சுத்த பக்தியை அடைகிற வரைக்கும் வண்டி தடமாறுது, அப்போ கலைந்த மேகத்தை போல பக்தர்கள் பெறுவானா அப்படிங்கும் போது பகவான் சொல்லார், நகி நகி நகி, இல்லையே இல்ல, என்னுடைய பக்தன் அழியவே மாட்டான் அப்படிங்கிற. தற்காலிகமான முறையில் அவர் பக்தி பாதையை மறந்துருதார். மறக்கும் போது இவருடைய தாத்தா உயிரோட இருக்கிறார். இவர் வந்து தினசரி நினைச்சு அழுதார், என்னுடைய மகன் வந்து வைஷ்ணவனா மாறலையே நினைச்சு அழுதார். நம்ம என்ன நினைச்சு அழுவோம்னா, நம்மளுடைய குழந்தை டாக்டரா மாறலையே என் பையன், என்ஜினியரிங் படிக்க வச்சேன் இடையே விட்டு போயிட்டான், டாக்டருக்கு படிக்க வச்சேன் இடையிலே விட்டு போயிட்டான், ஐஏஎஸ் படிக்க வச்சேன் ஐபிஎஸ் ஆவா ஐஏஎஸ் ஆவா நினைச்சேன் சாமியார் ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சு எழுதும். உண்மையில அந்த காலத்துல பெரியவர்கள் நினைச்சு எழுதாங்க, என் பையன் நெற்றில நாமம் அலங்கரிக்கப்படக்கூடிய, உடல் முழுவதும் திருமண் இட்ட, வாயில வந்து பகவானுடைய நாமத்தை சொன்ன, தன்னுடைய பாதங்களையும் தன்னுடைய உடலையும் சரீரத்தையும் ஆச்சாரியனுடைய சேவைக்கு பயன்படுத்தாத வைஷ்ணவனா மாறி தொலைச்சிட்டானே சொல்லி வருத்தப்படுவாங்க. அதான் உண்மையில வந்து கிரகஸ்தன் வருத்தப்பட வேண்டிய விஷயம். காரணம், புத்திரன் அப்படிங்கிற பெயரே எவனுக்கு சொல்ல முடியும்னா, எந்த ஒரு கிரகஸ்தன் வந்து வைஷ்ணவ புத்திரன் வாங்கியிருக்கானா அவனுடைய பேர் தான் புத்திரன். இல்ல புரோபாத வந்து அவன் புத்திரன் இல்ல புத்து அப்படிங்கிறார். உண்மையில வந்து மனித மலத்துக்கு சமானம் அப்படிங்கிறார். அப்போ அந்த தாத்தா நினைச்சு அழுதார், நம்முடைய மகன் வந்து வைஷ்ணவனா மாறலையேன்னு சொல்லிட்டு. கடைசி அவருக்கு பலவிதமான வழிமுறைகள் பண்ணுவார். ஒன்று பிரசாதத்தின் மூலமாக அவனை மீண்டும் வைஷ்ணவனா மாத்துவார். மற்றொன்று வந்து கிருஷ்ண கதையின் மூலமாக. ரெண்டுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு. மாயையில் அகப்பட்டு கிடக்கிற ஜீவனை மீண்டும் கிருஷ்ண பக்தியில் சுவையை கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள், கிருஷ்ண கதை மீண்டும் வந்து பிரசாதம். பிரசாதம் எப்படி பண்ணி கொடுப்பார் அப்படின்னா, ஒரு விதமான கீரை இருக்கும், தூதுவளை கீரை. அந்த தூதுவளை கீரையை யாருக்கும் தெரியாம அவர் சமைச்சு ஒரு சமையல்காரன் மூலமா கொடுத்து விடுவார். அது ஒரு கதை. இன்னொரு கதை தான் மிக முக்கியமான கதை. கடைசியில வந்து அவர் மதுரையிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டு போவார். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு நடத்தி கூட்டு போகக்கூடிய நேரத்தில், அந்த காலத்தில் நடந்தே போறாங்க, இவர் சொல்லுவார், நான் அரசன் என்னுடைய பட்டாளத்தோட வரையம்பார். இல்ல இல்ல இல்ல, உன்னுடைய தாத்தா மிகப்பெரிய ஒரு குலதனத்தை உனக்கு அங்க வந்து ஸ்ரீரங்கத்துல தீவில ஆத்துக்கு உள்ளுக்கு புதைச்சு வச்சிருக்கிற, அதை நான் உனக்கு கொடுத்தே ஆகணும், என் கூட வா அப்படிம்பார். அப்படி அவர் கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்தடியில, இன்னைக்கு அந்த கிராமம் இருக்கு மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில, அந்த கிராமத்துல மரத்தடியில அவரை உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஓய்வெடுக்கும் போது, இவர் அவ்வளவுதான் படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருவார் ஆளுந்தார். இந்த பக்தர் என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய 12வது அத்தியாயத்தை, ஸ்ரீமத் பகவத்கீதையோட 12வது அத்தியாயம் என்ன யோகத்தை விளக்குது, பக்தி யோகத்தை விளக்குது. அந்த பக்தி யோக அத்தியாயத்தை உண்மையிலே பகவான் நினைச்சு அவர் ஊருகி பாட ஆரம்பிப்பார். மையாசக்தமனா பார்த்த யோகமஞ்சமத்தாசிரியக, அந்த அத்தியாயத்தை அவர் வந்து உருகி பாடுவார். அந்த சுத்த பக்தனால் அந்த ஸ்லோகம் பேசப்படக்கூடிய நேரத்தில், பகவானுடைய அந்த அமிர்த வாணி பாடப்படக்கூடிய நேரத்தில், அந்த சுவையை கேட்டு அப்படியே அற மயக்கத்துல உறக்கத்துல இருக்கக்கூடிய யமுனாச்சாரர் அப்படியே நினைச்சு பார்ப்பார். மீண்டும் எந்திரிப்பார். அந்த வைஷ்ணவனுடைய பாதங்கள் வந்து கட்டி பிடிச்சு கதறி ஆட ஆரம்பிப்பார். இளமையில இதே போல நானும் பகவானுடைய நாமத்தை ஆடி பாடி பகவானுடைய உபதேசங்களை ரசிச்சு அனுபவித்த வைஷ்ணவன் இன்னைக்கு தற்காலிகமான முறையில மாயுடைய வசப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, நான் மீண்டும் வைஷ்ணவனா மாறிடுவேன் அப்படின்னு. அதான் கிருஷ்ண பக்தி, வைஷ்ணவ பக்தியுடைய சுவை. உடனடியாக அவருக்கு வெறுப்பு வந்துடும். இவர் இருந்தாலும் சொல்லுவார், இல்ல இல்ல இது மட்டும் விஷயம் இல்ல, உன்னுடைய பெரியவர்கள் இன்னொரு ஒரு குலதனத்தையும் உனக்கு ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அது என்னது குலதனம்னு பாருன்னு மீண்டும் கூட்டிட்டு வந்து, அந்த குலதனத்தை வந்து ஒரு பாம்பு உண்மையிலே வந்து மிக பத்திரமான முறையில ஒரு தீவில பாதுகாக்கும் சொல்லி, மீண்டும் ஸ்ரீரங்கம் தீவில உள்ள பாம்பனையில பள்ளி கொள்ளக்கூடிய ரங்கநாதனை, கிருஷ்ணரை, விஷ்ணுவை வந்து அவர் காமிச்சு, இதுதான் உன்னுடைய குலதனம், இதுதான் உன்னுடைய சொத்து, இதுதான் உன்னுடைய ஆனந்தத்துடைய இருப்பிடம் காமிச்சு, மீண்டும் யமுனாச்சாரியரை வந்து மிகப்பெரிய ஆச்சாரியராக வந்து மாற்றுவார். அந்த யமுனாச்சாரியர் மிகச்சிறந்த ஆச்சாரியராக மாறி மீண்டும் கிருஷ்ண பக்தியிலே சுவையை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதுறார். ஸ்ரீல பல ஸ்லோகங்கள் எழுதுறார். அந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் ஸ்தோத்திர ரத்னா அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. உண்மையில் அந்த நூல் தமிழகத்தில் உள்ள நூல், நம்ம யாருமே படிக்கல, யாருக்கு எந்த ஸ்லோகம் இருக்குன்னு கூட தெரியாது. சில புரோபாதர் அதில் உள்ள ஒரு ஸ்லோகத்தை அடிக்கடி தன்னுடைய பொருளுரையில் எடுத்து காமிக்கிறார். கிருஷ்ண பக்தி வந்து இந்த அளவிற்கு சுவையுள்ள ஒரு பக்தி, கிருஷ்ண பக்தியில ஒரு மனிதன் உண்மையான சுவையை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் ஆண்பன் இணக்கவர்ச்சி இன்பத்தை நினைத்தாலே வந்து அவனுக்கு வந்து வெறுப்புணர்ச்சி வந்து காரி உமிழ்வான். அந்த அளவிற்கு உண்மையிலே கிருஷ்ண பக்தி மிக மிக சுவையுடைய விஷயம் சொல்லி யமுனாச்சாரியார் தன்னுடைய ஸ்லோகத்தில் எழுதுகிறார். இதுதான் கிருஷ்ண பக்தியுடைய மிக உயர்ந்த இன்பம். நம்மளும் அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம், கண்டிப்பா நம்மளும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்க போய் தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு நேரம் வந்து 60-70 பேர்கள் வந்திருக்கிறோம். டிவி, ரேடியோ, நம்முடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார், குடும்பம், வீடு அனைத்தையும் மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் வந்து கிருஷ்ண பக்தியில கண்டிப்பா ஏதோ ஒரு சுவையை அனுபவிக்கின்றோம். ஆனா இந்த சுவை வாரத்துல ஒரு முறை மட்டும் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு சுவை கிடையாது, வாரத்துல 2 மணி நேரம் மட்டும் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு சுவை கிடையாது. நம்ம உண்மையான முறையில முயற்சி செய்தோமானால், ஆனந்தம் புதிர்வர்தனம் பிரதிபதம் பூர்ணா மிருதாஸ்வதம் சர்வாத்ம சுனப்பனம் பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், 24 மணி நேரமும் நம்மளால வந்து அனுபவிக்க முடியும். 24 மணி நேரமும் நம்ம அந்த பக்தியுடைய சுவையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தளத்துக்கு நம்மளால வந்து கண்டிப்பாக போக முடியும். அதற்காகத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடக்கத்துல நம்ம சிறிது அளவுக்கு பக்தி ஆரம்பிக்கிறோம், வாரத்துல ஒரு முறை இன்பம், அல்லது தினசரி ஒரு அரை மணி நேரம் ஜபம், அல்லது ஒரு மணி நேரம் ஜபம், அல்லது ரெண்டு மணி நேரம் ஜபம், ஒரு அரை மணி நேரம் சிறில போவாரு புத்தகங்களை படிப்பது மூலமா, அல்லது வந்து அரை மணி நேரம் ஜபம் பண்றது மூலமா, கிருஷ்ண பக்தியை பத்தி கேட்பதன் மூலமா, அல்லது கிருஷ்ணருக்கு ஏதாவது சேவை செய்வதன் மூலமா நமக்கு இன்பம் கிடைக்கும். இந்த கிருஷ்ண பக்தியில் இல்லாத நேரம் மற்ற எல்லா சிற்றின்பம், சிற்றின்பம்னா சிற்றின்பம் கிடையாது, சிற்றின்பங்கிற போர்வையில் உள்ள துன்பம், அந்த துன்பத்தை இன்பம் சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. மயக்கம், மயக்கத்தில் உள்ளவனுக்கு துன்பம் வந்து இன்பமா தருது, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் துன்பத்தில் உட்கார்ந்துருக்காரு, இன்பமா நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம ஒரு குறிக்கோள் வைக்கணும், ஏன் இந்த ஒரு வாரத்துல ஒரு முறையே அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பத்தை சிறுது சிறுதாக நான் ஏன் வந்து அதிகரிக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கு. பிசினஸ்ல வந்து 5000 லாபம் சம்பாதிச்சுமே அதோட விட மாட்டேங்கிறான், 50000 மாத்தினான், 500000 மாத்தினான், 500000 சம்பாதிக்கிறவன் 5 கோடியா ஏன் மாத்தக்கூடாது, 5 கோடியா சம்பாதிச்சு அதோட விட மாட்டேங்கிறான். இட்ஸ் நாட் எனக்கு 50 கோடி, 500 கோடி. அதுபோல வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் அதோட சாட்டிஸ்பைட் ஆக மாட்டேங்கிறான், தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அமாரி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல விளையாட்டுல ஜெயிச்சவன் தமிழகத்திலேயே முதலாளி ஆகணும், இந்தியாவில் ஆகணும், காமன்வெல்த் கேம்ல போகணும், ஒலிம்பிக்ல போகணும். அதே போல நமக்கும் பக்தியில ஒரு குறிக்கோள் வரணும். இந்த அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கிருஷ்ண பக்தியை அனுபவிக்கக்கூடிய நான் ஏன் வந்து கண்டிப்பாக முடியக்கூடிய விஷயம் ஒரு முடியாத விஷயம் கிடையாது. அதற்காக தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, பகவான் இதுக்குதான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்காரு. சில புரோபாதத்துல கிருஷ்ணரை பார்த்து நம்ம போகக்கூடிய நேரத்தில், எப்படி யசோதா கிருஷ்ணரை அழைக்கக்கூடிய நேரத்தில், யசோதா கிருஷ்ணரை பார்த்து ஒரு அடி வைக்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணன் 100 அடி யசோதாவை பார்த்து ஓடியாரா, அதுபோல கிருஷ்ணரை பார்த்து நம்ம முயற்சி பண்ணி இன்னும் அந்த ஆனந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு பக்தியை செய்வதற்கு நம்ம போகக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர் 100 அடிகள் நம்மளை பார்த்து வர்றதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா நம்ம ஆசை வைக்கணும். எந்த ஒரு விஷயத்திற்குமே முதல் விஷயம் உற்சாகம். ரூபகோஸ்வாமி சொல்லார், உற்சாகா நிச்சயா தத்தத் கர்ம பிரபர்த்தனார் சங்கத்தியாக சதவிருத்தி சத்வீர் பக்தி பிரசித்தியதே. முதல் விஷயம் ஊக்கம். திருவள்ளுவர் கூட சொல்லார், ஆக்கம் அதறிவனாய் செல்லும் அசிவில்லா ஊக்கம் உடையான் உடை. எந்த ஒரு மனிதன் வந்து பக்தி பாதையில கண்டிப்பாக இந்த பிறவியிலேயே நான் கிருஷ்ண பக்தியை பூரணமான முறையில சுத்த பக்தியை அடைந்தே தீர்வேன்னு சொல்லி ஆசைப்படுறானோ அவனால இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து அடைய முடியும். என்னுடைய ஆன்மீக குரு ஒரு நேரம் என்ற கேள்வி கேட்டார், இப்ப நாங்கெல்லாம் பிரம்மச்சாரிகள், 18 வயசு, 19, 20 வயசுல இப்ப தீட்சை வாங்குறோம், 22 வயசுல தீட்சை வாங்குறோம். இப்ப தீட்சை வாங்கும் போது எந்த விதமான ஒழுக்க விதிமுறைகள், 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள், மது அருந்தாமல் இருப்பது, மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது, இனச்சேர்க்கை இன்பத்தை தவிர்ப்பது, சூதாடாமல் இருப்பது, எத்தனை மாலைகள் குறைந்த ஜெபம் பண்ணும், 16 மாலை ஜெபம் பண்ணும். அவரை மகாராஜ் சொன்னார், நீங்களாம் பிரம்மச்சாரிகள், உங்களுக்கு வேற ஏதாவது குறிக்கோள் இருக்கு அப்படின்னார். இல்ல உள்ளதான் தீட்சையில் உள்ளதான் முடிஞ்சது. மகாராஜனார், இந்த பிறவியிலேயே தாய் தந்தை எல்லாத்தையும் இந்த இளமையான விதையிலேயே விட்டு வந்திருக்கிறார். இந்த பிறவியிலேயே கிருஷ்ண பக்தியை பூரணமான முறையில் அடைவேன்கிற விருப்பம் உனக்கு இருக்கணும். அவர் தான் பிரம்மச்சரியம். கொஞ்சம் அடுத்த பிறவியில அடையலாம், அடுத்த நம்ம நாளையாவது நம்ம மனதில் வந்து ஒரு கால்குலேஷன் படிச்சிருக்கிறோம், இந்த பிறவியில் ஒரு 10% முன்னேறிக்கலாம், அடுத்த பிறவியில் கொஞ்சம் ஏன் ஆசைப்படக்கூடாது, இந்த பிறவியில ஏன் முடிச்சிடக்கூடாது, மீண்டும் எதுக்காக ஒண்ணு. அடுத்த பிறவியில பிறந்தால் நீ என்னதான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா கூட 20 வயசு வரைக்கும் கண்டிப்பா மாயிக்கிட்டு தான் இருந்தாகணும். எல்கேஜி போய் ஆகணும், யூகேஜி போய் ஆகணும், அம்மா அப்பா கூட உட்காந்து டிவி பார்த்தாகணும், அம்மா அப்பா ஏஜ் வாங்கி ஆகணும், மீண்டும் ஒரு நேரம் ஃபுல் டைம் ஆகிறதுக்கு இதே சண்டை, சச்சரவு, போலீஸ் கேஸ். இவன் இப்ப மாதிரி பிரம்மச்சாரியாக தான் போலீஸ் கேஸ், இப்ப வந்து தீட்சை வாங்குறதுக்கே போலீஸ் கேஸ் போட்டாலும் போடுவாங்க. எதிர்காலத்தில் மனைவி கணவன் மேல போடுவாங்க, என்கிட்ட அனுமதி இல்லாமல் ஒரு போய் தீட்சை வாங்கிட்டு வந்தார், போட்டு போலீஸ் கேஸ். அதுக்கு அந்த காலத்துல வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் லேடிஸ் கோர்ட் இருக்கும், உண்மையில உள்ளதுக்கு வச்சிருவாங்க தீட்சை வாங்கினதுக்காக. 30-40 வருடங்களா வந்துடாது, காரணம் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கணவன் போய் தீட்சை வாங்கிட்டு வந்தார், போட் பெண் உரிமையை மீறிட்டார், போட் சட்டத்தில். சோ உண்மையிலே உற்சாகம் உள்ளவனா இருக்கும். இந்த பிறவியிலே நம்ம நினைத்தால் அது கண்டிப்பாக முடியும். உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய விஷயம், ஆனா அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சில புரோபாதர் பல நேரங்களில் கடைசி 2 கதைகள் மூலமாக நிரூபிக்கிறேன். கோஸ்வாமிகளுடைய கதையை அதுக்காக சொல்ல, கோஸ்வாமியுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் சொல்ல. சில புரோபாதர் 2 முறை சென்னைக்கு வந்திருக்கிறார், அவர் சென்னையில் உரையாற்றும் பொழுது கோஸ்வாமிகளை பத்தி அவர் பேசுறார். அவர் சொல்லார், தெக்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி ஸ்ரீநீம் சதா துச்சவர் பூத்வா தீன கணேச கவு கருணையா கோபினா கந்தாசிரதவ் கோபிபாவர சாமிரதா விலகரி கல்லோல மக்னவ் முகுர் வந்தே ரூப சனாத்தன விரகேகவ் ஸ்ரீஜீவ கோபாலகவ். கோசுவாமிகளை பற்றி பேசும்போது சில பிரபா சொல்லார், இந்த கோசுவாமிகள் 16வது நூற்றாண்டுல விருந்தாவனத்தில் வாழ்ந்த 6 கோசுவாமிகள் மிகச்சிறந்த கிருஷ்ணனுடைய பக்தர்கள், மிகச்சிறந்த பண்டிதர்கள். ஆனா உண்மையில் அவங்களுடைய பூர்வ ஆசிரமத்தில் அவர் ஒன்றும் சாதாரணமான நபர்கள் கிடையாது. அந்த காலத்தில் வங்காளத்தை ஆண்ட மிகப்பெரிய மன்னனுடைய நேரடியான மந்திரிகள், பிரதிநிதிகள், மொத்த வங்காள மாநிலத்துடைய மொத்த அரசாங்க கணக்குகளே அவர்களுடைய கையில் இருந்தது. வங்காள அரசன்ட்ட அவங்க வந்து தானாகவே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், தானாகவே போய் அனுமதி பெற்று அவர்கள் அந்த ஆட்சியை விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய படகு நிறைய தங்க நாணயங்கள் வந்து அவர்களுக்கு பென்ஷனாக வந்து கொடுக்கப்படுது. நமக்கு பென்ஷன் 4 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிருப்போம் அமிர்தம் சிறப்பங்கள்ல இருந்து. அந்த பணத்துல காஃபி குடிக்கதான் பணம் காணும். மொத்தத்திலே வந்து ஒரு அவ்வளவு கொடுத்து அனுப்புறாங்க, அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள். ஆனா அதை விட்டாங்க எதுக்குன்னா, கிருஷ்ண பக்தி அதை விட மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறத தெரிந்து வந்து விட்டாங்க. அதை விட்டுவிட்டு சாதாரணமான கோபினா வெறும் கோவணத்தோடு அவர்கள் வந்து விருந்தாவனத்தில் தெரிஞ்சாங்க. இப்ப பாக்கிறதுக்கு அவங்ககிட்ட இந்த விதமான சொத்துக்களும் கிடையாது. ஆனா உண்மை அப்படி இல்ல. எப்படி அலைஞ்சாங்க? ஹே ராதே விரஜ தேவி ஹே செலலிதே ஹே நந்த சூன குதக கோவர்த்தன கல்ப பாரவ தலைவர், பகவான் கிருஷ்ணர் எங்க, ராதை எங்க அப்படின்னு சதா சர்வகாலமும் 24 மணி நேரமும் சதா சர்வகாலமும் கிருஷ்ணர் பகவத்கிட்ட சொல்ல மாதிரி மன்மனாபோ மத் பக்தோ மத்யாஜ்மா நமஸ்குரு, சதா சர்வகாலமும் எப்பொழுதும் என்ன பற்றியே நினைச்சு சந்தோஷமா இரு அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த சிந்தனை உள்ள 24 மணி நேரமும் கிருஷ்ணனர் உள்ள கிருஷ்ண பக்தர்களாக, பிரேம பக்தர்களாக மாறி விரஜ பூமியில அந்த கிருஷ்ண பக்தியை வந்து அனுபவித்து திரும்பாங்க. இந்த இஸ்கான் இயக்கம், கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்மளை மீண்டும் அது போன்ற கோஸ்வாமிகளாக மாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எல்லா பக்தர்களும் உண்மையிலே மிக முக்கியமாக தீட்சை வாங்கிய பக்தர்கள் அனைவருமே, தீட்சை வாங்காத பக்தர்கள் கூட உண்மையிலே அந்த மிக உயர்ந்த குறிக்கோளை வந்து பக்தியில மேற்கொண்டு பக்தியில முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும். இது வாரத்துக்கு ஒரு முறை வந்து வந்துட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. மீண்டும் இல்லங்கள்ல நீங்க இதயத்தில் இந்த ஆசையை ஏந்தி அதற்கான முன்னேற்ற பாதையில முன்னேறுவதற்கு செய்யான முயற்சிகளில் ஈடுபடுவது உங்களுடைய சுய முயற்சியாக இருக்கணும். சில புரோவாடை புஸ்தகங்களை படிப்பது, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணுவது, இதை எப்பொழுதுமே முன்னேறுவதற்கு தேவையான ஆசையை வளர்ப்பது. அந்த ஆசையை நம்ம சரியான முறையில் வளர்த்தோமானால் அதற்கு தேவையான வழிமுறைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய இதயத்தில் வந்து சொல்வார். கண்டிப்பாக நம்மளால் மிக உயர்ந்த அந்த ஸ்தானத்தை வந்து அடைய முடியும். அப்படி அடையும் போது இந்த உலகத்து மேல முழுமையாக பற்றில்லாத நபராக வந்து மாறுவோம், நம்மளுடைய ஆன்மீக பாதை தெளிவுடையதாக வந்து மாறும், முழுமையான ஞானமும் வைராக்கியமும் உடைய மனிதனாக வந்து மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு பக்தனாக மாறக்கூடிய நம்ம மாறிய நேரத்தில் எந்த நிமிடம் நம்மகிட்ட மரணம் வந்தாலும் சரி, அந்த மரண தேவனை வந்து நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியும். மரணம் என்பது எந்த நொடியும் வரலாம். அந்த அளவுக்கு உண்மையில நம்ம தகுதியுடையவனாக சுத்த பக்தனாக இருந்தால் நம்மளால மரணத்தை எதிர்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்துக்கு மரணத்தை நம்மளால எதிர்கொள்ள முடியாது. மரணத்தை கண்டு பயந்த மனிதனாக மாறி நம்ம உயிர் விட்டு மீண்டும் நரகுலகத்துக்கு தான் போவோம். அது கிடையாது. ஒரே ஒரு உதாரணம், அதுக்கு உதாரணம் வந்து துருவ மகாராஜர். துருவ மகாராஜர் இளமையிலே மிகச்சிறந்த சுத்த பக்தனாக மாறியிருந்தார். அப்போ அவர் இந்த சிறுவனா இருக்குமே, இது போல சிறுவனா இருக்குமே காட்டுக்கு போறார், காட்டில் போய் பக்தியை பண்றார். பக்தியில் அந்த அளவுக்கு உறுதியுடையவராக இருக்கிறார். நம்மளும் அந்த அளவுக்கு வீட்டில் இருந்து உறுதியோட வந்தவங்க தான். இங்க வந்தோடனே மகாபிரசாதத்தை பார்த்தோன்னே மனசு மாறிடுது, உட்காந்து 2 மணி நேரம் சாப்பிட சொல்லுது. அவர் முதல் வாரத்தில் வந்து என்ன பண்றார், பழங்களை சாப்பிடுவார். 2வது வாரத்தில் வெறும் இழை தலைகளை மட்டும் சாப்பிடுவார். 3வது வாரத்தில் யமுனாவுடைய ஜலத்தை மட்டும் சாப்பிடுறார். 4வது வாரத்தில் வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சு பக்தி பண்றார். காரணம், நேரத்தை அவர் வந்து அவ்யர்த்த காலத்துவம், பக்தனுடைய முன்னேற விருப்பமுள்ள ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான குணம் நேரத்தை அனாவசியமான முறையில் செலவழிப்பது கிடையாது. நேரத்தை மிக உற்சாகமான முறையில் செலவழிச்சு பக்தி பண்ணி முன்னேறி பகவானுடைய தரிசனத்தை வாங்குறார். அதுக்கப்புறம் பகவானுடைய விருப்பத்தின் படி மீண்டும் கிரகஸ்தனாக மாறுறார். மீண்டும் குடும்ப வாழ்க்கையிலும் பக்தனாக வந்திருக்கிறார். கடைசியில் மீண்டும் வனப்பிரசனாக மாறி மீண்டும் அவர் வந்து பகவானுடைய உலகத்துக்கு போகும்போது ஆன்மீக உலகத்திலிருந்து ஆகாய விமானம் வருது. அவர் அழைத்துச் செல்வதற்கு அவர் கடைசியில் ஆகாய விமானத்தை ஏறப்போகக்கூடிய நேரத்தில் இறுதியில் மீண்டும் ஒரு மாய் மரண தேவனங்க வரும். அவர் எதிர்கொள்றான், எப்படி என்ன எதிர்கொண்டு போறான்னு பார்க்க வரான். அவர் அந்த அளவுக்கு ஆன்மீக சக்தி உள்ளவராகார். மரணதேவன் கீழே தள்ளி அவனை படிக்கட்டா மாத்தி அவனுடைய முதுகுல கால வச்சு ஆகாமத்தில் ஏறி மேல இருக்கிறார். அந்த அளவுக்கு சக்தி உள்ள பக்தராக
நமக்கு மரண தேவன் என்ன, மரணம் பக்கத்தில் உள்ளவனுக்கு நடந்தாலே போதும், இதையும் வந்து களி கொடுக்குறேன், காரணம் சக்தி இல்லாதவனா இருக்கும். அங்க ஒருத்தன் செத்து போனாலும் நமக்கு பயம் வருது, நமக்கு இது என்ன வந்துருமோ அப்படின்னு, காரணம் நம்மகிட்ட அந்த அளவுக்கு ஞானமும் வைராக்கியமும் இல்லை. சோ நம்மளும் அந்த அளவுக்கு பக்தனாக வந்து மாறணும், மரணத்துக்கு அந்த அளவுக்கு ஆனா பக்தி முன்னேற்றம் அடைந்தால்தான் அது முடியும், எல்லா விஷயத்துக்கு அது சாத்தியமான காரியம் கிடையாது. சோ இந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக இஸ்கான் இயக்கம் ஏற்பாடுபட்டிருக்கு. இஸ்கான் இயக்கம் மற்ற எந்த ஒரு குறிக்கோளுக்காக ஏற்பாடு செய்யப்படல, மனிதர்களில் மாணிக்கங்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்களில் மாணிக்கம் எவன் அப்படின்னா சுத்த பக்தன். சில புரோபாதர் தன்னுடைய பகவத்கீதையுடைய முகவுரையில் எழுதுகிறார், இந்த இஸ்கான் இயக்கம் ஏராளமான விழாக்களை ஏற்பாடு செய்து, ரத யாத்திரா ஏற்பாடு செய்து, சண்டே புரோகிராம், புஸ்தக விநியோகம், பிரசாத விநியோகம், பகவத் சங்கங்கள், கதா காலட்சேபங்கள், பக்தர்கள் சங்கங்கள், பஜனைகள் அனைத்துமே இருக்கு. சில புரோபாதர் சொல்லார், இந்த எல்லா விதமான முயற்சிகள் மூலமாக என்னுடைய இயக்கத்தில் உள்ள ஒருத்தன் சுத்த பக்தனாக மாறினா கூட போதும், என்னுடைய இந்த முயற்சி வெற்றி அடைந்ததுன்னு சொல்லி நான் நினைப்பேன். காரணம் இயக்கத்துடைய இறுதியான குறிக்கோள் சுத்த பக்தர்களை உருவாக்குவது. அந்த குறிக்கோளோட நாம் அனைவரும் செயல்பட்டோமானால் கண்டிப்பாக சில புரோபாதரும் சில புரோபாட்டை மீண்டும் பல நேரங்களில் கேள்வி கேட்கிறார், பல நேரங்களில் பல இடங்களில் பல விஷயம் சொல்லிக்கிறார். சில புரோபாதங்களை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும், சில நேரங்களில் புஸ்தக விநியோகம், சில நேரத்தில் நல்ல டிடிஓசி, சில நேரங்களில் நல்ல கோயில் மேனேஜ்மெண்ட், சில நேரங்களில் நல்லா பிரசாதம் சமைக்கிறது. கடைசியில் புரோபாத சொல்லார், இது எல்லாத்த விட நீ உண்மையிலே கிருஷ்ணர் மேல எந்த அளவுக்கு அன்பு வளர்த்துருக்கீங்களோ, அதிகமான அன்பு வளர்த்துருக்கீங்கன்னா என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிறார். இன்னைக்கு இதோட முடித்துக்கலாம், வேற கேள்விகள் சந்தேகங்கள். ஹரே கிருஷ்ணா. அருமையான கேள்வி. பக்தி மார்க்கத்தை தவிர்த்து மற்ற மொழிகளில் உதாரணமா ஞான மார்க்கம் இருக்கு, யோக மார்க்கம் இருக்கு, அதுலேயும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஆன்மீகவாதிகள் வளர்க்க முயற்சி பண்ணலாம். உதாரணமா இஸ்லாம் துருசியை பாத்தீங்கன்னா 40,000 வருஷம் வைராக்கியத்தை வளர்க்கிறார், அவர் வந்து 40,000 வருஷங்கள் தவம் பண்றார். அவருடைய தவம் செய்யக்கூடிய முறை என்னன்னா, கிழக்கு திசையில போய் 10,000 வருஷம் தவம் பண்ணுவார், அந்த இடத்த விட்டுருவார், பற்று வரக்கூடாது, மீண்டும் மேற்கு திசையில போய் உட்கார்ந்து தவம் பண்ணுவார், அடுத்து கிழக்கு திசையில போய் உட்காந்துவார், அப்படி 10,000 வருஷம் தவம் பண்ணுவார். சோ வைராக்கியம் இருந்தது 40,000 வருஷம். அதுபோல சனக சனாதன சனத்குமார நான்கு பண்டிதர்கள் பிரம்மாவுடைய முதல் நபர்கள், வைராக்கியத்திலையும் ஞானத்திலையும் பிரம்மச்சரியத்திலையும் மிக உறுதி வாய்ந்தவர்கள், அதனால மிகச்சிறந்த குழந்தைகள் மாதிரி இருந்தாங்க. நம்ம எல்லாம் பிரம்மச்சாரியா இருக்கும், முகம் கழவன மாதிரி இருக்குது, ஆனா ஒரு அந்த அளவுக்கு பிரம்மச்சாரிகள் உலகத்திலே வயதான நபர்கள், மிக குழந்தை மாதிரி இருந்தாங்க. ஆனா இந்த ஞான வைராக்கியம் எல்லாம் இருந்தா கூட இது பேர் கபட வைராக்கியம் சொல்லப்படுது, அல்லது பல்கு வைராக்கியம் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு ஏராளமான காரம் அவன் வந்து ஆன்மீக பாதையில முயற்சி பண்ணி ஞானத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்தால் கூட, இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அவன் நிலையான முறையில் அவனால் வைத்துக் கொள்ள முடியாது. சில புரோபாதருக்கு பல்கு நதின்னு ஒரு நதி சொல்றார், இந்த பல்குன்னு ஒரு நதி இருக்கு, இந்த நதியை பாத்தீங்கன்னா மேலோட்டமா வந்து ஒரு மணல் தான் கிடக்கும், அதனால தண்ணியே கிடையாது, ஆனா கையை விட்டு உள்ளுக்கு தோணும்னா உள்ளுக்கு தண்ணி இருக்கும். அதுபோல ஜீவனுக்கு வந்து கண்டிப்பாக ஆனந்தம் தேவை, அது பௌதிக ஆனந்தமா அல்லது ஆன்மீக ஆனந்தமா அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப கிருஷ்ண பக்தியில வைஷ்ணவர்கள் மூலமாக ஆச்சாரியன் மூலமாக கிருஷ்ண பக்தியுடைய பகவானுடைய பாதார விந்தங்களை அணுகக்கூடிய நேரத்துல அவன் கிருஷ்ண பக்தியுடைய சுவையை வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பக்தி மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தால் ஞானமும் வைராக்கியமும் வரக்கூடிய நேரத்துல அது வந்து உண்மையிலே நிலையான ஆனந்தமும் நிலையான ஞானமாகவும் நிலையான வைராக்கியமாகவும் இருக்கு. காரணம் இந்த வைராக்கியத்தையும் இந்த ஞானத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த இன்பத்தை அவன் இதயத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க மற்ற யோகிகளும் மற்ற ஞானிகளும் மற்ற குருக்களும் மற்ற பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் விதவிதமான போலியான செய்திகளில் மாட்டிக்கொள்வதற்கு காரணம் என்னன்னா, கிருஷ்ண பக்தியை ஆதாரமாக வைத்த ஞானமும் வைராக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கல. கிருஷ்ண பக்தி இல்லாம பிரம்மச்சாரியா இருக்கான், சன்னியாசியா இருக்கான், அது வந்து பெரிய குருவா இருக்கான், அப்புறம் ஏதாவது தவறான செய்தி வந்து மாட்டிக்கிறதான். இது இப்ப மட்டுமல்ல, 40,000 வருடங்கள் இஸ்லாம் தோர்மணிக்கே அது கதைதான். காரணம் அவர் கிருஷ்ண பக்தன் கிடையாது, வெறும் யோகி, வெறும் சன்னியாசி. பல கதைகள் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்கலாம், மகாபாரத்தில் பார்க்கலாம். சபரி ரிஷி அவர் வந்து பெண் இன்பத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக்ட் பிரம்மச்சாரி கடல் உள்ளுக்கு போய் உட்கார்ந்து 10,000 வருஷம் தான் பண்ணுவார், பெண்ணே பார்க்க மாட்டார். கடைசியில் மீண்டும் வந்து பெண் இன்பத்துக்காக வந்து மீண்டும் வழியை வந்து மதுரா நாட்டுக்கு இளவரசிகளை, ஒரு இளவரசியில் 8 இளவரசியை திருமணம் பண்ணார். காரணம் ஆத்மாவில் இன்பம் கிடைக்கல. இப்ப கிருஷ்ண பக்தியை அனுபவித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞானமும் வைராக்கியம் தான் நிலையானதாக இருக்க முடியுமே தவிர, மற்ற ஞானம் வைராக்கியம் இறுதியில வந்து காலவாரி விடக்கூடிய ஞானமும் வைராக்கியம், காரணம் தொடர்ச்சியாக அதை வந்து பின்பற்றுவது சாத்தியமான காரியம் கிடையாது. அதான் கிருஷ்ண பக்தியில் நம்ம முன்னேறுவதற்கு எப்பொழுதுமே முயற்சி பண்ணணும், அதன் மூலமாக தானாகவே ஞானமும் வைராக்கியமும் கிடைக்கும். அதனால ஞானத்தையும் வைராக்கியத்தை பற்றிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்திங்கிற பேரில் ஞான வைராக்கியம் தெரியண்டான்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடாது. பட் கிருஷ்ண பக்தியில முன்னேற உண்மையில நமக்கு அதனால முன்னேற முடியும். அந்த வைராக்கியம்ங்கிறது உண்மையில் என்ன? குருவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய எல்லா விதமான சுய விருப்பங்களையும் துறந்தவன் மிகப்பெரிய வைராகியசாலி. குருவுடைய விருப்பம் என்னவோ அதான் என்னுடைய விருப்பம். குரு இன்னைக்கு உட்காரன்னு சொன்னா உட்கார வேண்டியதான். குரு குதினா குதிக்க வேண்டியதான். குரு சாப்பிடனா சாப்பிட வேண்டியதான். குரு சாப்பிடாதுன்னா சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். காரணம் எனக்கு எந்த விருப்பமே கிடையாது. குருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அப்படிப்பட்டவனுக்கு தானாலே வைராக்கியம் வந்துடும். முழுமையான சரணாகதி அதுதான் உண்மையான வைராக்கியம். இறுதியான வைராக்கியம் அது. உண்மையான வைராக்கியம் வந்து கோபிகளுக்கு தான் இருந்தது. காரணம் கிருஷ்ணருக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்களுடைய தேவை. மற்ற எந்த விருப்பமும் அவங்களுக்கு வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அந்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் ஆணுகுல்யான கிருஷ்ணான சீலனம் பக்தி உத்தமாக. கிருஷ்ணருக்கும் குருவுக்கும் என்ன விருப்பம்? கிருஷ்ணன் குருவும் என்ன என்கிட்ட கேட்கறாங்களோ அதை மட்டும் நான் செய்வேன். அவன் தலகுப்புற நிக்க சொன்னா தலகுப்புற, நேர நிக்க சொன்னா நேரே, அவன் நடக்க சொன்னா நடப்பேன், ஓட சொன்னா ஓடுவேன். வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் வைராக்கியம். காரணம் எனக்குன்னு எந்த விருப்பமே கிடையாது. ஒரு வகையில் அது மிக எளிதான விஷயம், ஒன்றும் பெரிய கஷ்டமான கடன் கிடையாது. கிருஷ்ணரை சந்தோஷப்படுறதுக்கு தான் கிருஷ்ண பக்தனா மாறி இருக்கும். குருவும் கிருஷ்ணன் என்ன சொல்லாங்களோ அதை போயிட்டே இருக்க முடியாது. எந்த இது மனசுல சிந்தனையே கிடையாது. வேற எதுவுமே ஒரு வகையில் சொல்லுவாங்க நட்டுக்கலந்த கேஸ் மாதிரி, அவர் வேற எதுவுமே தேவையில்ல. அப்படி கிருஷ்ணரும் குருவும் என்ன விருப்பப்படுறாங்களோ அவ்வளவுதான். ஆனா இன்னொரு வகையில் அவ்வளவு எளிதான விஷயத்தை நமக்கு கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. காரணம் ஜீவன் கோடிக்கணக்கான வருடங்களாக அசத் சங்கத்தில் இருந்ததுனால கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்கு பிரதிபகாரமான பலவிதமான செயற்கையான விருப்பங்களை இவரே வளர்த்துக்கிட்டதுனால நான் இப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பேன், இப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், அப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், தலவு பிற இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், நேரம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், இல்ல இல்ல இது எப்படி இது எப்படி பலவிதமான விஷயங்கள் அப்படி மண்டையில் அப்படி சுத்திட்டு இருக்கனால குரு சொல்லும் போது நமக்கு புரிய மாட்டேன். கடைசியில் குரு சொல்லி பார்த்துட்டு அப்ப ஆளை விட்டா போல மாதிரி அதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரபு வாசனார் 300 நேரம் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன், இருந்தாலும் வந்து சேர மாட்டேங்க அப்படின்னு. அமெரிக்கால பிரபாடைய சிஸ்டர்கள் ஒரு நான் சொன்னாங்க, பிரபா யூ ஆர் சோ மச் மெர்சிஃபுல் ஃப்ரம் இந்தியா, யூ ஹவ் டேக்கன் சோ மச் டிஃபிகல்டி, யூ ஹவ் கம் ஹியர் டு த ஸ்டேட்ஸ் டு சேவ் அவர் செல்ஸ், யூ ஆர் சோ மெர்சிஃபுல் அப்படின்னு. பிரவோஜனார் நீ நினைக்கிற இந்த ஒரு நேரமா உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன், 300 நேரம் இதை மாதிரி நான் உன்னை காப்பாற்ற வந்துருக்கேன், காப்பாற்ற வந்துகிட்டே இருக்கிறேன், இன்னும் கூட நீ பகவான் உலகத்துக்கு போய் சேர மாட்டேங்க அப்படின்னு. காரணம் இன்னும் நம்மளுடைய விருப்பங்கள் வந்து சுத்தமாகுது. ஒரு வகையில் எளிதான விஷயம் படுது, ரொம்ப கஷ்டமான விஷயம். சரளதா எளிமையா இருந்தா டக்குனு பிடிச்சிக்கலாம், பட் இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த பாயிண்ட் பிடிக்கிறது. வேத காலங்களில் பார்த்தோம்னா பிரம்மச்சாரிகள் வந்து நேரடியாக வனப்பிரஸ்தனுடைய ஆசிரமத்தில் குருவுடைய ஆசிரமத்தில் கொண்டு விடப்படுவாங்க. சிறுவனாக இருக்கும்போது கொண்டு விடப்படுவாங்க பாலகன். அப்போ குருவும் குருடைய பத்னியும் அங்கே நேராக இருப்பாங்க. தினசரி உனக்கு சேவை வழங்குவாங்க. சேவைனா அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சேவைகள் வழங்கப்படும். பாத்திரங்கள் வர்றது, அப்புறம் துணி துவைக்கிறது, விறகு பொறுக்கிறது, பிக்ஷை எடுத்துட்டு வர்றது, அதை குருவுக்கு கொடுக்கறது. பட் அந்த காலம் கூட சில சோதனைகள் இருக்கும். என்னதான் சோதனைகள்னு ஒன்றும் இல்லாமல் இருக்காது. குரு வந்து உன்னுடைய சிரத்தையை வந்து சோதிப்பார். ஒரு நாள் உண்மையிலே உனக்கு எல்லாருக்கும் பிரசாதம் சாப்பிட்ட பிறகு குரு சொன்னப்பறம் தான் பிரசாதம் சாப்பிடணும், வேணும்னு தெரியாம உன்னை சாப்பிட சொல்ல மாட்டார், மறந்த மாதிரி எப்படி இருந்துருவார். உனக்கு கோபம் வரும், குரோதம் வரும், அவர் காம இருந்துருவார், நீ சாப்பிட முடியாது. அப்ப கூப்பிட்டு ஒரு சேவை சொல்லுவார், செஞ்சுதான் ஆகணும், நீ அபராதம் பண்ணிட முடியாது. மீண்டும் இது மாதிரி உன்னை பல சோதனைக்கு உள்ளாக்கலாம். ஒரு ஊர்ல போய் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு வர சொல்லலாம். ஒரு மாதவேந்திர பூரிக்கு வந்து கிருஷ்ணர் சொல்லார், வயசான காலத்துல சொல்லார், விருந்தாவனத்திலிருந்து சந்தன கட்டையை வந்து சாட்சி கோபால் சொல்றார், சமந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற. சமந்துட்டு போனோம், வயசான காலம், அவர் நம்மள மாதிரி இளைஞன் கிடையாது, அந்த காலத்துல சமந்துட்டே போனோம், அவர் சமந்துட்டு போனார். இது மாதிரி இருக்கும். இஸ்கான் இயக்கத்துல வந்து எப்படி இருக்குன்னா, சில பிரபாகர் இயக்கத்தை எப்படி அமைஞ்சிருக்காருன்னா, இது பிரச்சாரத்தை அடிப்படையாக வைத்த ஒரு இயக்கம் அப்படிங்கறதுனால நமக்கு உண்மையிலே குரு சம்பிரதாயத்து மூலமாக தீட்சை கிடைக்கும். பட் இருந்தாலும் குருவுக்கும் நமக்கு நேரடியான சம்பந்தம் வந்து ரொம்ப கம்மி, உண்மையிலே ரொம்ப ரொம்ப குறைவு. வருடத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ நமக்கு வந்து சங்கங்கள் கிடைக்கும். பெரும்பான்மையாக இஸ்கான் இயக்கத்திலே எல்லா குருக்களுமே ஸ்ரீல பிரபுபாதருடைய உபதேசங்களை தான் மீண்டும் வந்து உபதேசமா கொடுக்கறாங்க. அதனால இஸ்கான பிரதமத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தான் எல்லாத்துக்குமே பிரதம சிக்ஷா குரு. ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை மிக சரியான முறையில நம்ம மீண்டும் 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 படித்து அவருடைய அறிவுரைகளை புரிந்து கொண்டு உண்மையிலே பிரபுபாதருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய வாழ்க்கைகளும் வந்து ஏற்பாடு செய்யப்படும். அது பிரதமமான விஷயம். அப்புறம் பிரபுபாதருடைய விருப்பங்களையும் கூட எல்லா விருப்பங்களையும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியாது. நம்ம ஆச்சாரியன் கிடையாது. நம்முடைய சக்திக்கு ஏற்ப, நம்முடைய குணத்துக்கு ஏற்ப, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப சில விருப்பங்கள் நமக்கு நம்முடைய ஆன்மீக குருவால சொல்லப்படும். அல்லது ஆன்மீக குரு ஒரு நமக்கும் அவருக்கும் இடையில ஒருத்தர் நியமிச்சிருப்பார் சிக்ஷா குருவாக, அவர் மூலமா சொல்லப்படும். அல்லது ஆன்மீக குரு நம்மளை வந்து ஒரு ஆலயத்துல வந்து போட்டிருப்பார். அந்த ஆலயத்துடைய முக்கியமான பிரதம அதிகாரி வந்து அந்த ஆலயத்தை சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களுக்கும் பிரதம சிக்ஷா குருவாக வந்து செயல்படுவார். அவரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம், அவருடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்றோம். அதுதான் பிரபுபாதர் ஏற்படுத்திய முறை. அதே நேரத்தில் மீண்டும் நம்முடைய ஆன்மீகருடைய உபதேசங்களையும் அவருடைய ஒளி நாடாக்களையும் அவருடைய புஸ்தகங்களையும் அவரை பற்றிய விஷயங்களையும் நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய ஆன்மீக குரு வந்து எந்த விஷயங்களை செய்ய விருப்பப்படுறார், ஏது பண்றார் அப்படிங்கறத நம்ம வந்து அந்த புஸ்தகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் உண்மையிலேயே சிரத்தையான முறையில் சரியான மன உணர்வோடு பண்ணும்போது கடைசி இதயத்தில் கிருஷ்ணர் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துவதற்கு கண்டிப்பா சரியான முறையில் வழி நடத்துவார். நம்முடைய விருப்பங்கள் உண்மையிலே ஆன்மீக குரு, ஆன்மீக குருவுக்கும் நமக்கும் இடையில உள்ள தூரம் வந்து பௌதிகத்தில் உள்ள விஷயம் கிடையாது. நம்மளுடைய விருப்பம் உண்மையிலேயே ஆன்மீகருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற உண்மையான விருப்பமா இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய குரு பக்கத்திலே இருக்கிறோம். குரு நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளை விலகல. காரணம், ஆன்மீகருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதுதான் அவருடைய வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கு. அதுக்கு மாறா ஆன்மீகுரு கூடவே இருக்கிறார், ஆன்மீகருடைய பர்சனல் சர்வெண்டானே இருக்கிறார். குரு உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. குரு மகாராஜுக்கு சமைக்கிறாங்கப்பா, குரு மகாராஜ் சாப்பிட்டோன்னே நம்ம சாப்பிடலாமா, அதுக்கு முன்னாடி சாப்பிடலாமா, என்ன சமைப்பாங்க குரு மகாராஜ், இட்லி சமைப்பாங்களா தோசை சமைப்பாங்களா, நமக்கு என்ன பிடிக்கும். சோ அவன் குரு பக்கத்துல தான் இருக்கிறான், அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லா இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா இருக்கு. எண்ணங்கள் குருவை சந்தோஷப்படுத்துறதா அங்க இல்ல. சோ அவர் குரு பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா குருட்ட இருந்து தூரத்தில் இருக்கிற. சோ உன்னுடைய மன உணர்வுகளுக்கு ஏற்ப பகவான் இதயத்துல கிடையாதுல, அவருடைய பேர் என்ன குரு, சேத்த குருவா இருக்கிறார். கடைசியில் அவரும் எல்லா விதமான விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உன்னை கோஆர்டினேட் பண்ணி உன்னை வழிநடத்தி கொண்டு போறார். அப்படிப்பட்ட பக்தன் கண்டிப்பா முன்னேறுவான், சந்தேகம் இல்ல. சில பிரபாதனுடைய ஆன்மீக குருவனுடைய வாழ்க்கையில வந்து ஆறு முறையோ ஏழு முறையோ தான் சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு ரொம்ப நான் சந்திச்சது கிடையாது. பட் அவருடைய ஆன்மீகருடைய மிகச்சிறந்த சேவகனா அவர் திகழ்ந்தார். இது நம்மளுடைய சிரத்தையை பொறுத்தது நடக்கும். ஏன்னா பிரபா அந்த மாதிரி இயக்கத்தை அமைச்சிருக்கிறார், வழிமுறை பிரபா உரிய சொல்றார், நீ இந்த மாதிரி செய்ய நடக்கும் அப்படிங்கிறார். நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு கூட பிரபுபாதரை பார்க்காத பல பக்தர்கள் இந்த பிரபுபாத இயக்கத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி மிகச்சிறந்த வைஷ்ணவராக மாறிட்டு இருக்காங்க. நம்ம யாருமே பிரபுபாதரை பார்த்தது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில, பட் பிரபுபாதருடைய உபதேசங்களை பின்பற்றுவோம். ஸோ இது வந்து அதனால கண்டிப்பாக வந்து நமக்கும் பிரபுபாதருக்கும் இடையில எந்த விதமான கால இந்த ஆன்மீக உறவுக்கும் நமக்கு இடையில உள்ள சம்பந்தம் வந்து பௌதீக அடிப்படையில் வந்து கணக்கிடப்படக்கூடியதே கிடையாது. பிரபுபாதருடைய மறைவுக்கு பின்பும் நமக்கும் பிரபுபாதருக்கும் சம்பந்தம் இருக்கு. காரணம், பிரபுபாதர் நித்தியமானவர், நமக்கும் அவருக்கு இடையில உள்ள உறவு நித்தியமானது, அதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கூட நம்முடைய செயல்களை பிரபுபாதர் பார்க்கிறார், கண்காணிக்கிறார், ஆசீர்வாதம் வழங்குறார் நம்முடைய சிரத்தைக்கு ஏற்ப, சந்தேகமே இல்லை. பட் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து நேரடியாக நீ பார்க்கல, உண்மையில இருக்கு இன்னும் சிரத்தை அப்பதான் அவனால் அந்த விஷயத்தை புரிய முடியும். வேதகால முறை மாதிரி கிடையாது, பக்கத்துல உட்காந்து தம்பி சாப்பிடு உறங்கு கண்டிப்பாக. பட் இருக்குது, இப்பவும் கூட சிரத்தையா இருந்தார் உண்டு, சந்தேகம் கிடையாது. உலகப்பற்றிலிருந்து விடுதலைனா எந்த அர்த்தம் அப்படின்னா, உலக இன்பங்களை அடிப்படையாக வைத்து நம்ம உலகத்து பொருள் மேலே நமக்கு பற்ற வரக்கூடாது. கிருஷ்ண பக்தி அடிப்படையாக வச்சு வரலாம். இப்போ கிருஷ்ணருக்காக பணம் சம்பாதிக்கணும், கிருஷ்ணருக்காக பிரச்சாரம் பண்ணணும், கிருஷ்ணருக்காக ஆட்களை கொண்டு வரணும், கிருஷ்ணருக்காக கோயில் கட்டணும், கிருஷ்ணருக்காக புஸ்தகங்களை விநியோகம் பண்ணணும். ஆனால் நமக்கு தெரியும் இன்னும் இதயத்தில் எந்த விஷயம்லாம் கிருஷ்ணருக்காக பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த விஷயங்களா நம்மளுடைய சேன்பத்துக்காக பண்ணிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வழி போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரபுபாத எல்லாருமே சொல்லுவாங்க, பக்தி கிடையாது வேற யார்டையும் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்க சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். உங்க பக்திக்கு நீங்க ஏன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பக்தி என்னங்கிறது. நீ இதயத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ணக்காக ஒதுக்கிறீங்க, எந்த அளவுக்கு மாயா அம்மாவுக்காக ஒதுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியல உங்க இதயத்தில் மாயா இருக்குதா இல்லையா, கொஞ்சம் அவரை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மாயா வச்சிருக்கீங்க, எல்லாருமே நம்ம எல்லாருமே காரண சாதனா பக்தர்கள். சோ நமக்கே தெரியும் எந்த நேரங்கள்லாம் நம்ம வந்து உலக இன்பத்துக்காக சில விஷயங்கள் மேல பற்றுதல் வச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரியும், நமக்கே தெரியும், தெரியாது இல்லையா? அந்த நமக்கே தெரியும், அது நம்மளுடைய அனர்த்தம். சோ அந்த அனர்த்தத்தை நீக்குவதற்கு நம்ம தான் முயற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மள சுத்தபக்தியை அடைவதற்கு நமக்கு தடையா இருக்கு, நமக்கே தெரியும் அப்படிதானே. எந்த பொருள் மேல பற்றுதல் நம்ம இருக்கோம் அப்படிங்கறது தெரியும், அதை நம்மளே நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெய்லி இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, அடுத்த வாரம் இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து அவங்க வருவா இருக்கும், சில நேரங்கள் இருக்குதா இல்லையா? ஒரு அந்த இடத்துல உட்காந்து மேல அப்படி அடிச்சலாம் போல இருக்கும் அப்படிதானே. நானே சொல்ற கால டெய்லி அந்த இடத்துல உட்காந்து பிரசாதம் சாப்பிடுறேன், மத்த நேரம் அந்த இடத்துல உட்காந்து கோவம் வருது, குரோதம் வருது, இல்லையா? அல்லது இப்ப லட்டு வரப்போகுது, இப்ப பாயசம் வரப்போகுது, கடைசியில் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது பாயசம் இல்ல, அப்படி மத்த பக்தர்கள் கோபமா இருக்கும். பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் உலகத்துல, நம்ம வந்து பற்றின்மை பகவான் இப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு நம்ம வரல. அதுல நம்ம இன்னைக்கு ஒரு எய்ம்ல வந்திருப்போம், இன்னைக்கு பாட்டு படிக்கணும் வந்திருப்போம், தெரியாம வேற ஏதாவது படிச்சுவாங்க கோவம் வந்துடும். ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அவரு பெரிய விஷயங்கள் பல இருக்குது. பேப்பர் படிக்கிறது, டிவி பாக்குறது, இன்னும் கதை புஸ்தகம் படிக்கிறது, இன்னும் என்ன கவர்ச்சி ஆசை, பல விஷயம், கோடிக்கணக்கான அபிலாசைகள் நம்மளுடைய இதயத்தில் ஒன்னு ரெண்டு இல்ல, ரொம்ப கருணை தேவை. சம்சாரதாவா நல்லதாவா கடல் மாதிரி கருணை கடல் இருந்தாலும் நம்மளுடைய இதயத்தில் உள்ள இந்த மாயைங்கிற அக்னியை வந்து அழிக்க முடியும். லேசான மாய இல்லை, ஏராளமா இருக்கு, இருதா இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு இல்லாம அறிவில்லாதவனா இருக்கோம், நம்மளுடைய இதயத்துல எந்த அளவுக்கு மாய இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, சபிக் ப்ராப்ளம். அதுக்கும் குருதேவ் ஓகே.